வாழ்கினி எம்மான், இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு வாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா வாழ்கினி. தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மாரியப்பன் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த காந்தி ஜெயந்தி விழாவில் முதல் நாள் நிகழ்ச்சியில் என்னை பேச வைத்தமையை நான் என்னுடைய மிகப்பெரிய பேராக கருதுகிறேன். இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. ஏனென்றால் காந்தியத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய இன்றைய கூட்டணி கட்சியின் தலைவர். நான் காந்தியை படிக்கிறோம், அவ்வளோதான். அவர் காந்தியை வாழ்கிறவர், அவரோடு இருந்து காந்தியத்துக்கு பல ஆண்டு காலமாக தொண்டாற்றுகிறவர் வழக்கறிஞர் மாரியப்பன். இங்கே இருக்கிற பலரும் அதிலே நீங்கள் ஊறி இருக்கிறவர்கள். உங்களுக்கு முன்னாலே போய் மகாத்மா காந்தி ஜெயந்தி விழாவில் அவரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைப்பது என்பதை நான் மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன். காந்தியே தெரியாதவர்களிடம் போய் நான் பேசிவிடுவது பெரிய விஷயம் இல்லை. காந்தியை அறிந்திருக்கிற உங்களிடம், அல்லது காந்தியை உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களிடம் சொல்லுகிற பொழுது நான் தவறாக சொல்லிவிடக்கூடாது என்கிற அச்சமும் எனக்கு உண்டு. பாரதியார் கடைசியாக பாடியதாக சொல்லுகிற பாட்டு பாரத சமுதாயம் வாழ்வுமே, இதை கடற்கரையில் பாடினதாக சொல்லுகிறார்கள். அந்த பாட்டிலே எல்லோரும் அமரநிலை எய்துகின்ற நன்னெறியை இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம், ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்று அவர் பாடினார். அது கவிவார். எல்லோரும் அமரநிலை எய்துகின்ற நன்னறியை இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்று உறுதியாக சொன்னார். அவர் 21 இறந்து போயிட்டார். ஆனால் இந்தியா உலகத்திற்கு அளிக்கக்கூடிய நன்னறி என்ன? உலகமெல்லாம் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன என்று நீங்கள் ஆய்ந்து ஆய்ந்து பார்த்தால், இந்தியா உலகத்துக்கு அளித்திருக்கிற நன்னறி காந்தியம் என்பதுதான். அது ஒன்றுதான் நாம் உலகத்துக்கு கொடுத்தது. நான் வைத்திருக்கிற எல்லாம் அவர்களிடமிருந்து இரவல் வாங்கியது. உங்களுடைய விஞ்ஞானம், உங்களுடைய தொழிற்சாலை, உங்களுடைய கல்வி, உங்களுடைய உடை, உங்களுடைய வாழ்க்கை முறை, அத்தனையும் மேல்நாட்டிலிருந்து நாம் கற்றுக்கொண்டவை. நான் அணுவிஞ்ஞானத்தில் அமெரிக்காவை விஞ்சி விட்டேன், ஐடியில் அமெரிக்காவை விஞ்சி விட்டேன், எல்லாம் நம்ம பெருமையாக சொல்லிக்கிறான். இந்தியாவில் இருக்கிறவர்கள் போய் தான் ஐடி இண்டஸ்ட்ரியே பிரமாதமாக இருக்கு, அமெரிக்காவுக்கு மூளையே நாம், இந்த விஷயத்தை சொன்னதே அவன் தானே நமக்கு. ஐடி கம்ப்யூட்டர் வந்து நாம கண்டுபிடிச்சோம், எலக்ட்ரிசிட்டியை நாம கண்டுபிடிச்சோம், அவர்கள் கண்டுபிடித்ததை நாம் பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ஆனால் அவர்களுக்கு நாம் கொடுக்கிறது என்ன? இந்தியா அவர்களுக்கு கொடுக்கிற நன்னெறி என்ன என்றால் அது காந்தியம். உலகத்தில் இருக்கிற பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து அவர்கள் போகிற முதல் இடம் காந்தி சமாதி. மண்டேலா வந்த பொழுது வெளிப்படையாக சொன்னார், நான் இந்தியாவுக்கு வந்திருப்பதற்கு காரணம் இது காந்தி பிறந்த நாடு. காந்தி பிறந்த நாடு என்பதுதான் நமக்கு இருக்கிற எல்லா பெருமைகளை விட மிகப்பெரிய பெருமை. இதுதான் உண்மை. இது உலகத்துக்கு தெரிகிறது, ஆனால் நமக்கு தெரியவில்லை. நான் பெரிய முன்னேற்றம் அடைந்து விட்டதாகவும், பெரிய சிந்தனையிலே நான் முதிர்ந்து விட்டதாகவும், இதுவரையில் எழுத வரலாறெல்லாம் தவறாக எழுதப்பட்டு விட்டது என்று கல்லூரி பேராசிரியர்களிடம் ஆசிரியர்களிடம் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டை கல்லூரிக்கு என்னுடைய நண்பரை ஒரு நாள் அழைத்து போனார். அழைத்து போய் அவர் வரலாற்று துறையில் 30 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அந்த துறையில் பணியாற்றுகிற பேராசிரியரோ விரிவுரையாளரோ அவரோடு பேசி கொண்டிருந்தோம். அவர் என்னை அழைச்சிட்டு போனவர் என் நண்பர். அண்ணனை பேச சொல்லுங்கள், பேசுவார்னு சொன்னோடனே எதை பேசலாம் என்று சொன்னார். இந்திய அரசியல் சட்டத்தை பற்றி பேசுவோமே, வரலாற்று துறையில் என்று சொன்னேன். அதை பற்றி பேச்சுவாக்கில் இந்திய அரசியல் சட்டம் இப்படி உருவானதற்கு காரணம் மகாத்மான்னு நான் சொன்னேன். காந்தியை பற்றி சில விஷயம் சொன்னேன். அவர் சொன்னார்ன்ட்ட இது சொல்லி ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால், சார் 30 ஆண்டு காலத்தில் காந்தியை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிற ஒரே ஆள் நீங்கள் தான் சொல்கிறேன். உண்மை, ஒரு கல்லூரி விரிவுரையாளர் அல்லது பேராசிரியர் 30 ஆண்டு காலத்தில் காந்தியை ஆதரித்து பேசுவதற்கு ஆளை பார்க்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய கல்வி நிலையங்கள் எப்படி இருக்கின்றன? நம்முடைய இளைஞர்களுக்கு என்ன செய்தி போகிறது? பெரியார் செய்திருக்கிற மிகப்பெரிய தீங்கு இந்த நாட்டில் என்ன என்று கேட்டால் காந்தியை சாடியது தான். அது என்ன கஷ்டம்னா, ஒரு ஆளை பெரிய மனுஷன்னு நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் நமக்கு இருக்கிற சிந்தனை சோம்பேறித்தனத்தினால ஒரு ஆளை பெரியவர் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். நாம் சுயமாக சிந்திக்கிறது இல்லை, மூளை வந்து சோம்பல் உடையது. ஒரு நடிகன் நமக்கு பிடிக்கும் என்றால் அவன் எதை செஞ்சாலும் செஞ்சான். ரஜினிகாந்த் உதடு புண்ணா இருக்குங்கிறதுக்காக பல காலை சூழ்ந்து சிகரெட்டால் சுட்டுக்கிட்டான். ஐ எம் நாட் ஜோக்கிங். அப்படி ஒரு மனப்பான்மை நமக்கு. பெரியார் ரொம்ப பெரியவர், அவர் பெருமைப்படத்தக்க விஷயங்கள் பலவற்றை செய்திருக்கிறார், நான் அதை மறுக்கலை. ஆனால் அவர் பெரியவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதுனால அவரை பின்பற்றுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிற அத்தனை இளைஞர்களிடமும் காந்தி மிக மோசமாக கருதப்பட்டார். ஒரு கூட்டத்தில் அவர் பேசுகிறார், நம்முடைய தெப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் எவ்வளோ பெரிய மேதை, எவ்வளோ படித்தவர். நான் இப்போ திமுக காரன், அதனால் எனக்கு அவர் விரோதி. ஏன் விரோதின்னா, ஒரு முறை அண்ணா பிரசிடன்சி காலேஜுக்கு அண்ணா போனார் பேசுறதுக்கு. வழக்கத்தை விட முன்னாடியே போயிட்டார், தாமதமாக போகல. அந்த நேரத்துக்கு ஒரு வல்லையன்னு கூட்டத்தை கழிச்சிட்டார். தெப்போமி பிரசிடன்சி காலேஜில் தமிழ் பேராசிரியர், மாணவர்கள்லாம் அவரை அடிக்க போனான். இப்படி ஒரு கலவரம் வந்தது, அதை ரொம்ப கொச்சையாக திட்டினார் கண்ணதாசன் பத்திரிகையில் கூட. அப்படி ஆனால் அதெல்லாம் உண்மைதான். ஆனால் எவ்வளோ பெரிய மேதை, எவ்வளோ படித்தவர். அவர் வீட்டுக்கு விருந்துக்கு போனார் பெரியார் சிதம்பரத்தில். போய்விட்டு வந்து கூட்டத்தில் ஒரு பெரிய பேராசிரியர்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போனேன். அங்கே போனால் ஒரு பண்டாரத்து படத்தை மாட்டி வச்சுருக்காரு. பொதுக்கூட்டத்தில் சொன்னார், யார் படம்னா மகாத்மா படம். இப்படி கேவலமாக பேசியது ஒன்று. அதனால் அவர் வந்து ஒரு ஒழிக்கப்பட வேண்டியவர்னே சொன்னார் பாருங்க, நம்ம மாரியப்பன் சார் சொன்னார், அது உண்மை. இப்படி அவர்களை வளர்த்தது ஒரு ஒரு என்னுடைய வயசு காலத்து வயசுக்காரர்கள் பெரும்பாலும் போய் பேசிப்பார். இன்னைக்கு காலேஜில் இன்னைக்கு கோர்ட்டில் ஒரு புத்தகம் சொல்லியிருந்தேன், காந்தி புத்தகம். சார் எப்போ பார்த்தாலும் காந்தி இந்தியன் படிக்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளோ அவரை பிடிக்குமான்னு ஒருத்தர் கேட்டான், ஒரு ஒரு ஜூனியர். ஆமாப்பா நான் கும்பிடுறேன் அவரை அப்படின்னு சொன்னேன். நான் அவனுக்கு அது ஆச்சரியமாக இருக்கு, ஏன்னா என் வயசுக்காரனுக்கே காந்தி தெரியாது. மாரியப்பன் சார் சொல்கிறதுல காந்தி ஒழிய மாட்டாருங்கிறது ஒரு விஷயம் உண்மையாக இருந்தாலும் கூட, ஆனால் காந்தியை நாம் பொழுது கொண்டு சொல் அது தலைவர் சொன்னது மிக உண்மை. அவதூறு பிரச்சாரத்துக்கு கிடைக்கிற பப்ளிசிட்டி வேறு எதுக்கு இல்லை. ஒரு மோகன்தாஸ் இவர் அவருடைய பேரன் ராஜ்மோகன் காந்தி ஒரு புத்தகம் எழுதினார், பாப்புலாரிட்டிக்காகவோ எதுக்காகவோ போய் தேவையில்லாத சில விஷயங்களை அது ஒன்றும் புதுசாக அவர் சொல்லியிருந்தார். உடனே அதை பற்றி எவ்வளவு எவ்வளவு கருத்துக்கள் பேரனே சொல்லிவிட்டார், ஏதோ காந்தி பெண்களை அழைச்சிட்டு போனார் அவரோட உல்லாசமாக இருந்தார்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி தவறான விளக்கங்களை கொடுக்குறாரு. மாயாதேவிங்கிற ஒரு உத்தரப்பிரதேச முதலமைச்சர், அந்த அம்மா சொல்கிறா, அந்தம்மா ஏதோ கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து பல பேருக்கு செலவு வைக்கிறார்கள், அந்தம்மாவுக்கும் வைக்கிறாங்க உங்களுக்கு. இதுக்கு எதிர்ப்பு வந்தது, அதுக்கு நான் வைக்கிறது நியாயம்னு சொல்லணும். அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டேன், அதை பற்றி கவலை இல்லை. அந்தம்மா சொன்னால், மகாத்மா காந்தி சமாதியை நிர்வகிப்பதற்கு ஆகிற செலவை விட இது குறைவாக ஆகிறதுன்னு சொன்னான். இதை பற்றி ஒரு காங்கிரஸ் தலைவர் கூட கண்டிக்கவில்லை, ஒருவரும் கூட அந்த உறுத்தல் வரவில்லை. ஏன் வந்த? அவர்களுக்கு ஓட்டு முக்கியம். அப்ப அதை சொல்லிவிட்டு ஒரு முதலமைச்சருக்கு எதிர்ப்பே இல்லாமல், இந்தியாவில் எதிர்ப்பே இல்லாமல், விமர்சனம் இல்லாமல் ஒரு அரசியல் தலைவர் இருக்க முடியுமானால் நாம் எவ்வளவு அறிவு, எவ்வளவு ஞானசூன்யமாக இருக்கிறோம். காந்தியை புகழ்வதும் காந்தியை பற்றி பிரச்சாரம் செய்வதும் அவருக்கு புகழ் தேடுவது அல்ல, அவருக்கு ஆகப்போவது ஒன்றுமில்லை. அவர் குடும்பத்தில் யாரும் வந்து எலெக்ஷன்ல நின்று ஓட்டு கேட்க போறது இல்லை. காந்தியை பற்றி நாம் புரிந்து கொள்வதும் காந்தியை பற்றி பேசுவதும் சிந்திப்பதும் நம்முடைய எதிர்காலத்துக்காக, இது கடந்த கால பிரச்சனை இல்லை. நாம் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையை சீர்பட வேண்டுமானால் அதற்கு வழி என்ன? நம்முடைய எதிர்காலத்திற்காக நான் காந்தியை கடவுளை போய் கும்பிடுறோம்னா கடவுளுக்கு புகழ் சேர்க்கவா? நீங்கள் கும்பிடலன்னா கடவுள் இல்லாமல் போயிடுவாரா? இந்த கும்பிடலன்னா கடவுளுக்கு சக்தி போயிடுமா? கடவுளை நீங்களே கும்பிடுகிறீர்கள், நீங்கள் வாழ்வதற்காக கடவுளை கும்பிடுகிறீர்கள். அதே போல் காந்தியை பற்றி சிந்திப்பதும் காந்தியத்தை பற்றி புரிந்து கொண்டு பின்பற்றுவதும் நம்முடைய எதிர்காலத்துக்காக. இன்றைக்கு என்ன நிலைமை, இந்தியாவே எடுத்துக்கொள்வோம், இன்றைக்கு என்ன நிலைமை? பகுத்தறிவுவாதம் பேசிய கட்சிக்காரர்கள், வீரமணி, அவர் கடவுள் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் நாத்திகம், எல்லாம் சரி, ஜாதியை ஒழிக்க வந்த கட்சி, ஜாதி என்ற வேறுபாடே இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற கட்சி, அது ரொம்ப பெருமையாக நாங்கள் நான் சின்ன பிள்ளையில் சொல்லியிருக்கிறேன். மகாத்மா காந்தி வர்ணாசிரம தர்மத்தை ஒத்துக்கொண்டார், தீண்டாமையை தான் எதிர்த்தார். நான் குரூடாக புரிஞ்சுக்கிட்டது அப்போ, அப்போ எனக்கு தெரியாது காந்தியோடைய பற்றிய சரியான அறிவு கிடையாது. அப்படி எல்லாரும் இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், காந்தி ஜாதி ஒழிப்பை விரும்பவில்லை, காந்தி வர்ணாசிரமத்தை ஆதரித்தார், ஆனால் திராவிட இயக்கங்கள் ஜாதியே வேண்டாம் என்று சொல்லுகிறது. நான் நம்பின விஷயம், காந்தியுடைய வர்ணாசிரம என்ன என்று நான் பின்னாடி சொல்லுகிறேன். ஜாதியே வேண்டாம் என்று சொல்லுகிற இயக்கத்திலே உள்ளவர்கள் ஜாதி கணக்கு எடுக்க சொல்லுகிறார்களேயே. வீரமணி திரும்ப திரும்ப சொல்றார், மக்களுக்கு ஜாதி கணக்கு எடு, ஏன் ஜாதி இருக்கக்கூடாது என்று வந்துவிட்ட பின்னால் ஜாதி கணக்கு எதற்காக? நான் என் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற பொழுது நான் மட்டும் தமிழண்ணன் எழுதி கொடுத்துட்டேன், தமிழண்ணோ திராவிடண்ணோ. பின்னாடி வந்து என்னமா எதிர்காலமே இந்த ஜாதி சொல்லாதனால அழிஞ்சு மூச்சுட்டான் அந்த காலேஜ் பிரின்சிபல் ஒருத்தர். ஜாதி சொல்லலை, எனக்கு ஜாதி நம்பிக்கை இல்லைன்னு. ஜாதியை ஒழிக்க வந்த கட்சிக்காரர்கள் ஜாதி கணக்கு எடுக்க சொல்லுகிறார்கள். ஆனால் மகாத்மா தன்னுடைய இறுதி காலத்தில், நான் திருமணத்திற்கு ஆசிரமத்தில் திருமணம் நடக்க வேண்டுமானால் அது அரிஜன பெண்ணையோ அரிஜன ஆணையோ வேறு ஜாதிக்காரன் மணக்க வேண்டும், அதைத்தான் நான் வருவேன் சொன்னேன். ஒரு அரிஜன பெண்ணை தன் பிள்ளையாக வளர்த்தார் லட்சுமியை. 1915 ஆசிரமத்தை உருவாக்கிய பொழுது ஒரு தாழ்த்தப்பட்டவர் போய் சேர்ந்தவர் அந்த ஆசிரமத்துக்கு வர விரும்பினார். ஆசிரம உள்ளவருடைய கருத்துக்களை காந்தி கேட்டார், பல பேர் அதை வேண்டாம் என்றார்கள். கஸ்தூரி பாமா கூட அதை ஒத்துக்கொள்ளவில்லை. சில பேர் பிராக்டிக்கல் காரணம் சொன்னாங்க, இதை நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு உதவி செய்கிறவர் செய்வதை நிறுத்தி விடுவாரே. எல்லோருடைய கருத்தையும் கேட்டுவிட்டு மகாத்மா, ஏனென்றால் அவர் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உடைய, கடவுள் பார்த்துக் கொள்வார், சேர்த்துக்கொள்வோம். அவர்கள் மற்றவர்கள் சொன்னதைப் போலவே பணம் கொடுக்கிறவர் முடியாது என்று சொல்லிவிட்டார், அந்த கணக்கில் தண்ணீர் எடுக்காது என்று சொல்லிவிட்டார், கடவுள் காப்பாற்றுவார் என்று காந்தி சொன்னார். ஒரு நாளைக்கு கூட ரேஷன் இல்லை, அடுத்த நாள் பணம் வேண்டும். ஒருவர் காரில் வந்து பணம் கொடுத்து விட்டு போனார், முன்பின் தெரியாத ஒருவர். பணம் வரும் என்று காந்தி அவருடைய சேர்த்துக் கொள்ளவில்லை. 1915 தீண்டாமை ஒழிப்பை கடைபிடித்தவர் மகாத்மா, அவருடைய வர்ணாசிரம தர்மம் வேறு, இந்த ஜாதி அமைப்பு வேறு. அவருடைய வர்ணாசிரம தர்மம் என்பது பிராமண சத்திரிய வைசிய சூத்ர என்கிற நான்கு பிரிவினரை நாம் எப்படி வச்சிருக்கோம்னா ஹையரார்க்கியலாக வச்சிருக்கோம், பிராமண சத்திரிய வைசிய சூத்ர என்று. ஆனால் மகாத்மா அதை வட்டமாக்கினார், பிராமண சத்திரிய வைசிய சூத்திர நாலும் ஒரு வட்டத்துக்குள்ள வச்சுக்கினா எது முன்ன எது பின்ன, எது மேல் எது கீழ், அவருடைய வர்ணாசிரம தர்மத்தில் கக்கூசு அள்ளுகிறானே அவனும் வேதம் ஓதுகிற பிராமணனும் சமநிலை. இதனால புரிந்து கொள்ள முடியல. ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகை நடத்தினார், ஜஸ்டிஸ் பார்ட்டில் ஒரு பார்ட்டிக்கு பேரு சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன், லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு அதுக்கு தமிழில் பேர். அது கட்சி, அது நடத்திய கட்சி பத்திரிகைக்கு பேர் ஜஸ்டிஸ், தராசு படம் போட்டிருக்கோம், அந்த பத்திரிகை பேர் கட்சிக்கு ஆயிடுச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு. 1927 ராமசாமி மௌலியார் ஜஸ்டிஸ் பார்ட்டி நடத்தியிருக்கிறார் பத்திரிகை. அந்த பத்திரிகை 27வது வருஷத்து பத்திரிகை எழுத்து அத்தனையும் ஒரு புத்தகமாக முதல்ல வந்தது. அதை ரீப்ரிண்ட் வீரமணி போட்டிருக்கிறார், அதை வாங்கி படிக்கலாம். அதில் மகாத்மாவுடைய வர்ணாசிரம தர்மத்தை பற்றி ராமசாமி முதலியார் எழுதுகிறார். நீங்கள் சொல்லுவது சரி, நீங்கள் சொல்லுகிற இந்த விளக்கம் வர்ணாசிரமத்தில் ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லை, மேல் கீழ் இல்லை என்று சொல்லுகிற விளக்கம் சராசரி மனிதனுக்கு புரியாதே. உங்களுடைய பெயரை சாக்காக வைத்து ஜாதியை வளர்ப்பார்களே, மேல் ஜாதி கீழ் ஜாதி வருமே என்று தான் சொல்லியிருக்கிறார்களே தவிர, காந்தி சொன்ன தத்துவத்தை அவர் மேல் ஜாதி ஆதரிக்கிறார் கீழ் ஜாதி ஆதரிக்கிறார் என்று ராம்சாமி முதலியார் 27 சொல்லல. இன்றைக்கு நீங்கள் அந்த கட்டுரையை படிக்கலாம். அந்த வர்ணாசிரம தர்மம் என்ன என்பதை கூட நாம் சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. அதை கூட கைவிட்டு விட்டார் மகாத்மா. பலமுறை சொன்னார், நான் சொல்லுகிற வர்ணாசிரம தர்மம் நீங்கள் வைத்திருக்கிற ஆயிரக்கணக்கான ஜாதிகள் சம்பந்தப்பட்டது அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அதை சொல்லிக்கொண்டு அதை வந்து அவர் பிற்போக்குவாதி வர்ணாசிரமத்தை ஆதரித்தார் என்று இன்றைக்கும் சொல்லிக்கொண்டு ஜாதி கணக்கு எடுக்கிறார்களே. இந்த ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது, நம்ம இட ஒதுக்கீடு, அதுதான் இப்போ அவர் சொன்னதுலேருந்து நான் நினச்சேன், அது திரும்ப சொல்லணும். நான் கட்டுரையாக கூட ஒரு சின்ன அளவில் எழுதினேன். இடஒதுக்கீடு என்பது வருகிற பொழுது எலக்ட்ரல் காலேஜ்னு வச்சான் 1932. அதாவது முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி, சீக்கியர்களுக்கு தனி தொகுதி, ஐரோப்பியருக்கு தொகுதி, ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சி, அல்ல எல்லாரும் வரலாம். அதிலே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று டிப்ரஸ் கிளாசஸ் அவங்க சொன்ன பேர், அவர்களுக்கு என்று தனி தொகுதி, அதில் அவர்கள் மட்டும் ஓட்டு போடலாம். முஸ்லீம்கள் தொகுதி போல அதை பிரித்தார்கள். மகாத்மா உண்ணாவிரதம் இருந்தார். தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பவர்கள் இந்து மதத்திலே இருக்கிற இந்து மக்களோடு பிரிக்க முடியாத பகுதி, அவர்களை பிரிக்காதீர்கள், பிரித்தால் உயிரை விடும் என்று சொன்னார். அது ஏமாற்றி விட்டதாக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல தலித் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இந்துக்களா அல்லவா? இந்து மதத்தை ஒத்துக்கொள்கிறார்களா அல்லவா? அரிஜன மக்கள் வெளியே போய்விட்டார்களா? காந்தி மட்டுமா இன்றைக்கு போராடி அந்த பிரிவினையை தடுத்து நிறுத்தாமல் இருந்திருந்தா இந்திய அரசியல் சட்டம் வருகிற பொழுது நீங்கள் வச்சிருக்கிற ரிசர்வேஷனே இருக்காது. ஏனென்றால் இந்த இடஒதுக்கீடு இந்து மதத்திலே இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு செல்லும். இன்னைய வரைக்கும் கோர்ட் சொல்லுது, ஷெட்யூல் காஸ்ட்டு சொல்லி கொடுக்குற பிரிவிலேஜ் எல்லாம் இந்து மதத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான், கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் மத ரீதியாக அங்கு ஜாதி கிடையாது, பௌத்தனுக்கு கிடையாது, முஸ்லீமுக்கு கிடையாது, அந்த தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்கு தான் அந்த பாதுகாப்பு. அவர்களை இந்துக்கள் என்று உறுதி செய்தது யார்? இந்து மதத்தினுடைய பிரிக்க முடியாத பகுதி என்று சொன்னது யார்? மகாத்மா அல்லவா? அப்பொழுது இந்த ரிசர்வேஷன் எவ்வளவு காலம் இருக்கலாம் என்று பேச்சு வந்தது. 15 நார் அம்பேத்கர், மகாத்மா ஒரே வருஷத்தில் மாறியிருந்தது என்று சொன்னார். இல்லை 10 மகாத்மா சொன்னார், 5 ஆர் மை லைஃப் முடிவு சொல்லிட்டார். அதை தவிர்த்தது ராஜாஜி. அவர் என்ன செய்தார், எத்தனை வருஷம்னே சொல்ல வேணாம், அடுத்த வருஷமே காலியாகலாம் அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தார். எத்தனை வருஷம் இருக்கும் என்று நாம் அதிலே ஒப்பந்தத்தில் எழுத வேண்டாம் என்று ராஜாஜி தான் சொன்னார். சாக கிடக்கிற காந்தி அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் ரிப்பீட் என்று கேட்டார். இவர் சொன்ன உடனே எக்ஸல் என்று சொன்னார். இந்த ரிசர்வேஷன் அப்பொழுது மகாத்மா சொன்னது, அந்த உண்ணாவிரதம் இருந்த 6 வட இந்தியாவில் இருக்கிற அத்தனை பெரிய கோயில்களும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு திறந்துவிடப்பட்டன, பள்ளிகள் திறந்துவிடப்பட்டன, கிணறுகள் குளங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் கதறினார்கள், பாபு நாங்கள் எல்லாம் செய்துவிட்டோம், உண்ணாவிரத்தை நிறுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது மகாத்மா என்ன சொன்னார், ஐ ஆம் ஸ்டிங்கிங் த ஹிந்து கான்சியன்ஸ் என்று சொன்னார். இந்து மனப்பான்மையை நான் கொட்டி எழுப்புகிறேன், உண்ணாவிரதம் வெள்ளைக்காரனுக்கு எதிராக அல்ல, எத்தனை ஆண்டு காலமாக தீண்டாமை கொடுமை வைத்திருக்கிறீர்களே உங்களுக்கு எதிராக என்று இந்துக்களுக்கு எதிராக உண்டாக அதனுடைய விளைவு எல்லா கோயில்களும் திறக்கப்பட்டன. காந்தியினுடைய முயற்சியால் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வைத்தியநாதையர் அழைத்துக் கொண்டு போனார். எவன் அழைத்துக் கொண்டு போனார்? கோயில் உழைவு என்பது கருத்தை சொன்னவர் யார்? இன்றைக்கு துணைவேந்தர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கிற ராஜேந்திரன் வீட்டில் ஒரு நாள் பேசிக்கொண்டிருந்தோம் பல ஆண்டுகளுக்கு முன்னால். சுபவீரவாணியின் புத்தகத்தை அவர் தான் காட்டினார். பகத்சிங்கும் இந்திய வரலாறு அதை எடுத்து என்கிட்ட கொடுத்து அவன் எழுதியிருக்காரில் பகத்சிங்கை தூக்கில் போகிறதுக்கு காந்தி நாள் குடிச்சு கொடுத்தாரு. என்னையா அபத்தம் நான் அசிங்கமாக இருக்கேன். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது நான் சொன்னேன், மகாத்மா ஒரு ரெவல்யூஷனரி என்று சொன்னேன் இந்த வார்த்தையை. அவர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்க? என்ன சார் அவரை போய் ரெவல்யூஷனரி ரெவல்யூஷனாக என்ன அர்த்தம்? நீங்கள் தமிழில் அர்த்தம் சொல்லுங்களேன். பாரதி அதை புரட்சின்னு மொழிபெயர்த்திருக்கார். கீழது மேலாய் மேலது கீழாய் புரட்டுவது புரட்சி, அதான் ரெவல்யூஷன். அதை காந்தி பண்ணியிருக்கு. என்ன சார் அவர் பண்ணிட்டார்? நான் என்ன கத்தி எடுத்து குத்துறாங்க ரெவல்யூஷன் இல்லை சார், சமூக மாற்றங்கிறது தான் ரெவல்யூஷன், அதான் புரட்சி. அப்படி என்ன பண்ணிட்டார்? அர்ஜுனங்கள்லாம் கோயிலுக்குள்ளே போகணும்னு சொன்னார், அதை விட புரட்சி வேணுமான்னு கேட்டார். அது என்ன பெரிய விஷயம்னார். அதை பேச்சு நின்றுது அப்படியே. இன்னொரு நாள் அவரை ரோஜா முத்தியாகிட்ட அழைச்சிட்டு போனேன். அவருடைய நூலகத்தை காட்டார். அப்படி காட்டுகிற பொழுது 1893 அல்லது 1900 வாக்கில் இருக்கிற சிதம்பரத்தில் நடந்த ஒரு நாடகத்துக்கான விளம்பர தாளை அவர்கிட்ட கொடுத்தார். நாடக நோட்டீஸ், அந்த நோட்டீஸை அடியில் எழுதியிருக்கான். நாடக கூட்டுக்குள்ள பெருவியாதியஸ்தர்களும் பஞ்சமர்களும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். படித்து பார்த்தியான்னு. நாடக கொட்டாய்க்குள்ள அர்ஜுன் போக முடியாதியா? உங்கள் சமூகத்தில் கோயிலுக்குள்ளே போகணும் காந்தி சொன்னார், அதை விட ரெவல்யூஷன் வேணுமான்னு கேட்டார். அன்றைக்கு அந்த உண்ணாவிரதம் இருக்கிற பொழுது மகாத்மா சொன்னார், அதிக காலம் நீட்டித்தால் இந்த நிலைமையை நீங்கள் நிலைப்படுத்தி விடுவீர்கள், யூ வில் மேக் இட் பர்மனன்ட் என்று சொன்னார். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு? 60 காலம் ஆகிவிட்டது. சமூக மாற்றம் வந்திருக்கிறதா? ரிசர்வேஷனில் இருக்கிற ஜாதி கணக்கு அதிகமாகிறதே தவிர ரிசர்வேஷன் வேண்டாம் என்று தாழ்த்தப்பட்டவன் சொல்லி இருக்கிறானா? நான் வளர்ந்து விட்டேன், நான் மனிதனாகி விட்டேன், எனக்கு இந்த பாதுகாப்பு வேண்டாம், நான் அறிவாளி, எல்லோருக்கும் சமானம், எல்லோருக்கும் இணையாக என்னால் போட்டி போட முடியும் என்று சொல்லுகிற ஆள் யார்? இரண்டு தீங்கை நீங்கள் செய்கிறீர்கள். தாழ்த்தப்பட்ட குளத்திலே பிறந்துவிட்ட ஒரே காரணத்தினால் அவனை சுதந்திரமாக பெரிய மனிதனாக ஆகாமல் நீங்கள் பாதுகாப்பிலே வைக்கிறீர்கள். சவள பிள்ளையா இருக்கான், தன்னம்பிக்கை இல்லை. ஓட்டில் போய் ஒரு ஐயர் வக்கீல் வர்றார், ஒரு செட்டியார் வக்கீல் வர்றார், நான் அவனுக்கு ஈக்குவல் என்று ஒரு தாழ்த்தப்பட்ட வக்கீல் சொல்ல வேணும், அப்படி சொல்லுகிற தைரியம் வருகிறதா? அப்போது அதுதானே வளர்ச்சி. நடவண்டிய கையை பிடிச்சி எடுத்தா தானே அவன் நடக்க காலில் திம்பு வருதுன்னு அர்த்தம். சாகர வரைக்கும் நடவண்டி கொடுத்தா அவன் கால் சூப்பி தானே போகும். வளர வேண்டாமா? சமூகத்தை என்ன மாதிரி சமூகம் உங்களுக்கு வேண்டும்? ஜாதி பேதமற்ற நீங்க அரசியல் சட்டம் என்ன சொல்கிறது? ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, நாட் ஓன்லி லா, ஆல் ஆர் கன்சிடர்ட் டு பி ஈக்குவல், ஆல் ஆர் பார்ன் ஈக்குவல். அதான் நம்முடைய அடிப்படை கொள்கை, அதுதானே ஃபண்டமெண்டல் சொல்லுகிறது. நாம் போடுகிற ஓட்டிலே ஜாதிக்கு வித்தியாசம் உண்டா? மேல் ஜாதிக்கு 2 கவுண்ட்டு, தாழ்ந்த ஜாதிக்கு 1 கவுண்டா இருக்கு? நாம் சமமாயிட்டேன். என்றைக்கு அந்த சமம் வரும்? எதிரே வருகிறவன் யார் என்று, என்ன ஜாதியாக இருக்கும் என்று என் சிந்தையிலே தோன்றவே கூடாது, அவனுக்கு தோன்றக்கூடாது. அந்த சமூகம் வர வேண்டுமே, தன்னம்பிக்கை வர வேண்டுமே. தன்னம்பிக்கை இருந்தால்தான் அன்பு நிலவும். அச்சம் இருக்கிற இடத்துல அன்பு எப்படி இருக்கும்? இன்றைய வரைக்கும் கோயிலுக்குள்ளனுடைய மகாத்மா என்ன சொன்னார்? கோயிலுக்கு உரியவர்கள் என்று சொல்லுகிறார்களே அவர்களாக பார்த்து உங்களை அழைத்து கொண்டு கோயிலுக்கு போக வேண்டும். அப்படி போகிற வரையிலே நீங்கள் உங்கள் கடவுளை நீங்கள் வேறு கோயில் கட்டிக்கொள்ளுங்கள். நீங்கள் போய் ஏன்னா அகிம்சை வன்முறை கூடாது. அன்பிலே செய்ய வேண்டும். அதனுடைய விளைவு தான் வைத்தியநாத ஐயர் கக்கனை அழைச்சிக்கிட்டு போனார். அப்படி போக செய்தார் மகாத்மா. அப்பொழுது அன்பு நிலவும். இவன் செய்கிறது, இவனுக்கு கோயிலே நம்பிக்கை கிடையாது. கம்யூனிஸ்டுக்கு கோயில் நம்பிக்கை? நீ யார் கோயிலுக்குள்ள போறதுக்கு? இட் இஸ் நாட் யுவர் ப்ராவின்ஸ். சர்ச்சுக்கு போய, மசூதிக்கு போய ஏன் போல? அது உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு மட்டும் எப்படி போகலாம்? அதுக்கு காந்தி மக்கள் காந்தி சொன்னார், அப்படி கோயிலுக்கு போகலன்னா நாங்கள் வருத்தமாக இருக்குமே, கடவுளை பார்க்காம இருக்குமே என்று நினைக்கலாம். அப்படி வருத்தப்படாதீர்கள். நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிற வரையில் கோயிலுக்குள்ளே கடவுள் இருக்க மாட்டார். அங்கே வெறும் கல் தான் இருக்கும். சனாதன ஹிந்துவான காந்தி சொன்னார், தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே நுழைகிற வரையில் அங்கே இறைவன் இருக்க மாட்டான். அங்கே இருப்பது வெறும் சிலை தான். நீ கவலைப்படாத. நம்முடைய நாராயண குரு சோங்கோயில் கட்டினார். அந்தூர் நம்பூதிரியெல்லாம் அவர்கிட்ட போயிட்டான். நீ எப்படி சோங்கோயில் கட்டினான்? நாராயண குரு சொன்னார் பாருங்க, ஐயோ இது உங்க சிவன் இல்லைங்க, இது வந்து தீயா சிவன். அவனும் திருக்காட்டு போயிட்டான் முட்டாள். சிவன்லையே வித்தியாசம். நாராயண குரு சொன்னார், காந்தி சொன்ன விஷயம், நீங்கள் தனியாக கோயில் கட்டி கொள்ளுங்கள், அவர்களாக பார்த்து அழைத்து போகட்டும். ஏனென்றால் வெறுப்பு வரக்கூடாது. அன்பின் அடிப்படையிலேயே இந்த சமூக மாற்றம் வர வேண்டும். மேல்ஜாதிக்காரன் தன்னுடைய பாபத்தை உணர வேண்டும் என்பதற்காகவே அவர்களுக்கு அரிஜன் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். அரிஜன் மேல கண்டுபிடிச்சவர் நரசிம்மேத்தா. ஆனால் இவர் சொன்ன பேர் துர்ஜன். அரிஜன் என்று சொன்னால் இப்போ கூட இவர் பேசியிருந்தார். நம்ம சர்வோதயாவில் வந்திருக்கு, ஒருத்தர் பேசுனது வந்திருக்கு. நம்ம இங்கே பேசுனது தான் அலியா இன்ஜினியர், இன்ஜினியர். அவர் கூட சில்ட்ரன் ஆஃப் காட்னு சொல்லியிருக்கார். அது தப்பு. தே ஆர் காட்ஸ் மென். கடவுள் மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள் இல்லை. எல்லாரும் தான் கடவுள் பிள்ளைகள், கடவுளுக்கு நெருக்கமானவர்கள். அந்த காலத்தில் யூதர்களை கடவுளின் மக்கள் என்று சொன்னார்கள். சோசன் ஃபியூ, சோசன் பீப்புள். அப்படி அர்ஜன் மக்கள் என்று காந்தி பேர் வச்சார். நாம யார்? அவர்களுக்கு துன்பம் செய்கிறோமே, நாம் துர்ஜன். அர்ஜன் பேர் வச்சு அவர்களுக்கு செய்கிற அத்தனை கொடுமையும் இறைவனுக்கு செய்கிற பாவம் என்ற உணர்ச்சியை காந்தி உண்டாக்கினார். ஹி கிரியேட்டட் சென்ஸ் ஆஃப் சின். வெறும் குற்றம் இல்லை, பாவம்னு சொன்னார். பாவம் என்று உணர வைத்தார். அதனால தான் பிராமணர்கள் எல்லாம் அர்ஜுன தொண்டுக்கு வந்தார்கள். ராஜகோபாலாச்சாரியார் திருச்செங்கோட்டில் போய் திருண்ணாமொழி ஆசிரமம் வச்சார். எங்கூரில் சடோபாச்சாரியார்னு ஒரு பெரிய கான்ஸ்டன்ட் அசம்பிளி மெம்பராக இருந்தவர், மிகப்பெரிய வழக்கறிஞர். அவர் அர்ஜுன மக்களை வீட்டுக்குள்ளே விட்டதுனால அவர் ரெண்டு பெண்ணு கல்யாணம் ஆகாமே போனாங்க. திருவையாறில் ஒருத்தர் சாம்பசி ஐயர்னு இருந்தார். அவர் மோகனூர்லேருந்து காந்தி அர்ஜுன ஆசிரமம் வச்சார். அவருக்கு பேரே பர சாம்பசி ஐயர். ஐயர்கள் எல்லாம் வந்தார்கள் எப்படி? அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றம், தலைகீழ் மாற்றம் வர வேண்டும் என்று காந்தி ஆசைப்பட்டார். இந்தியாவில் நடக்கலை, அமெரிக்காவிலேயே நடந்தது. ஏனென்றால் மார்ட்டின் லூத்தர் கிங், உன்னுடைய தாழ்வுக்கு காரணம் வெள்ளைக்காரன், அவனை அடி என்று சொல்லவில்லை. நீக்ரோ மக்களை பார்த்து நம்முடைய துன்பத்துக்கெல்லாம் இவர்கள்தான் காரணம் என்று அவன் வேட்டை நாயை பாய்ச்சது போல பாய்ச்சவில்லை. அவர் தீமைக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம், உங்கள் அடக்குமுறைக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், உயிரை பணைய வைத்து எங்கள் உரிமைகளை காப்பாற்றுவோம் என்று தான் சொல்லிக் கொடுத்தார். வெள்ளைக்காரர்களை பகைவர்களாக மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்லவில்லை. அதில் தான் அவர் காந்தியை பின்பற்றினார். அகிம்சையையும் அன்பையும் அவர் பின்பற்றினார். அன்பை இயேசுநாதர் சொல்லியிருந்தாலும் அன்பை வாழ்ந்து காட்டிய ஒரு மகாத்மா என்று சொல்லி அதை பின்பற்றியதனுடைய விளைவு நீங்கள் வெள்ளைக்காரன் நீக்ரோ ஜெயிக்க வச்சிருக்காங்க. He is president of America not because he is a Negro. He is president of America in spite of his being a Negro. நீக்ரோ என்பதனால தலைவர் இல்லை, நீக்ரோவாக இருந்தும் அவர் தலைவர். இதுதான் அவர்களுக்கு வெள்ளைக்காரர்களுக்குள்ளே மனமாற்றம். நீக்ரோ மக்களிடம் தன்னம்பிக்கை. பராக் ஒபாமா பேசுகிற பொழுது தான் நீக்ரோ வெள்ளைக்காரனை விட குறைவானவன் என்று அவநம்பிக்கையில் பேசலை. தாழ்வு மனப்பான்மை அவருக்கு இல்லை. தெரிஞ்சுனோ எவ்ரிபடி இஸ் அன் அமெரிக்கன். தெர் இஸ் நோ பிளாக் அமெரிக்கா, தெர் இஸ் நோ ஒயிட் அமெரிக்கா, தெர் இஸ் நோ ஏசியன் அமெரிக்கா. அமெரிக்கா இஸ் ஒன். அவருடைய மெசேஜ் அதுதான். பராக் ஒபாமாவுடைய அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கொடுத்த மெசேஜ், அமெரிக்கா இஸ் ஒன். ஐ ரெப்ரசன்ட் அமெரிக்கா. ஹி இஸ் அன் அமெரிக்கன், ஹி இஸ் நாட் ஏ நீக்ரோ, ஹி இஸ் நாட் ஏ ஒயிட். அவனுடைய விளைவு என்ன? இவர் பிரசிடென்ட், ஹிலாரி கிளிண்டன் அவருக்கு மந்திரி, ஒயிட் மேன் மந்திரி, ஓட்டு போட்டோம் ஒயிட். இந்த மாற்றம் காந்திய மாற்றம். இந்தியாவில் வரவில்லையே, கேஆர் நாராயணன் பிரசிடெண்டாக போன உடனே அவர் எங்கள் ஜாதிக்காரன் என்ன அர்த்தம்? கேஆர் நாராயணனுடைய மனைவி அர்ஜுன் இல்லை, ஏன் அப்படி நீங்கள் பிரிச்சிக்க அவரை? அவர் நம்ம எல்லாருக்கும் தானே பிரசிடென்ட்டு. ஒரு நீதிபதி இருக்கிறார், வேலைக்கு போடுறதுக்குன்னு நீங்கள் ரிசர்வேஷன் வைக்கிறீங்க. நீதிபதி ஆன உடனே இவரானு நான் சொல்கிறேன், ஹைகோர்ட்டு வந்தால் மயிலாடுன்னு சொல்கிறேன், ஜாதிக்கு ஒரு பேரா வச்சு கூப்பிடுறேன். ஆனால் அங்கே உட்கார்ந்துருக்கிற நீதிபதி தான் என்ன ஜாதிக்காரன் என்று நினைத்து கொண்டால் எங்கே இருக்கும் நீதி? ஒரு கட்சி தலைவர் கேட்குறார், ஏன் ஜாதிக்காரன் ஜட்ஜி இவ்வளோ பேர் வரல? ஜட்ஜாக போகிறதுக்கு ஜாதியாக முக்கியம்? எங்கே போயிருக்கிறோம்? நாம் இன்னும் வளரவில்லை, இருக்க இருக்க கீழ்மையாக போகும். போராட்டம் என்ன நடக்குதுன்னா, என்ன தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லு. அந்த காலத்தில் குறைவான ஜாதி என்று சொல்லி கொண்டவர்கள் எல்லாம் உயர் ஜாதி பட்ட பேரை போட்டுக்கிட்டான். நகரத்துக்கு வர்றப்ப கள்ளர் மறவர் கணத்ததோர் அகம்படியர் மெல்ல மெல்ல வந்து வெள்ளாளர் ஆனார் அப்படின்னு பழமொழி. இப்போ எல்லாரும் பிராமணன் உட்பட காட்டினார் பாடுவோம் அடிக்கிறான். பொய்யாக சொல்லிக்கிறேன் சர்டிஃபிகேட். அது எப்படி நம்முடைய மனத்தை வளர்க்கும்? இது தீர்வு என்ன? என்னுடைய ஒரே கேள்வி, நம்முடைய சமூகத்தில் ஜாதி இருக்க வேண்டுமா வேண்டாமா? அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ஜாதி கூடாது என்று சொல்லிவிட்டால் இதெல்லாம் தொடச்சு எடுத்துடும். ஜாதி வேண்டும் என்றால் அந்தந்த ஜாதி தொழிலை அவனவன் பார்க்கட்டும். ஒத்துக்கொள்வோமா? விவசாயி விவசாயம் பார்க்கட்டும், கத்தி எடுத்தவன் வெட்ட போகட்டும், திருடுறவன் திருட போகட்டும், சரைக்கிறவன் சரைக்க போகட்டும், துவைக்கிறவன் துவைக்க போகட்டும். ஏன் அண்ணா வந்து டாக்டர் ஆகணும்? ஏன் நாவிகர் வந்து வக்கீல் ஆகணும்? ஒத்துக்கொள்வோமா? ஆனால் நாம் ஒரு இரட்டை வாழ்க்கை வாழ்கிறோம். அதற்கு காரணம் மகாத்மா காந்தியினுடைய நேர்மையான சிந்தனை நமக்கு இல்லை. காந்தியம் என்ன சொல்கிறது? அது சர்வோதயம் என்கிறது. ஏற்றத்தாழ்வே இல்லை, மேல் கீழ் இல்லை, அந்த பாகுபாடே இல்லை. அந்த பாகுபாடு அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே தலைவர் மகாத்மா தான். வேற யாரை எடுத்துக்கொண்டாலும் அவன் அவன் ஜாதிக்குள்ள போயிடுறான். இப்போ வாவுசிக்கு போய் வெள்ளாள சங்கம் வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கான். வாவுசி எவ்வளவு பெரியவர்! இப்படி எல்லாருக்கும் அவன் அவன் ஜாதிக்காரன் கொண்டாடிட்டு இருந்தா தேச உங்களுடைய சமூக ஒற்றுமை எப்படி வரும்? இந்த சிந்தனை அவ்வளவு சிதறி போனதற்கு காரணம் எல்லாரும் இந்த நக்சலைட் என்ன பண்றான், முத வழியா காந்தி சிலையை உடைச்சிருவான். இந்த தலித் இயக்க நடத்துகிறவர்கள் காந்தியை உரைக்கிறது எதுக்குன்னா, அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை ஒரு பிரிவாக நிரந்தரமாக வைத்துக் கொள்ள பார்க்கிறார்கள். மகாத்மா காந்தி சொன்ன அர்ஜுன் என்கிற சொல் இன்டகிரேட்டிங் வேர்டு, எல்லோரையும் இணைக்கிற சொல். காந்தி எல்லா ஜாதிக்கும் தலைவர், காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரையில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தலைவர். அதற்கு அப்பாலும் அவர் மனிதகுலத்தின் தலைவர். அவர் மக்களை ஒன்றிணைக்கிறார், பிரிவினைகளை போக்குகிறார். அவர் ஒற்றுமையின் அடையாளம் மகாத்மா, அகிம்சையின் சின்னம் மகாத்மா, சத்தியத்தின் சின்னம் மகாத்மா, அன்பால் இணைப்பதின் சின்னம் மகாத்மா. அவர் இருக்கிற வரையில் இவன் எப்படி பிரிக்க முடியும்? இவன் எப்படி தலைவராக இருக்க முடியும்? தன்னுடைய தலைமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக மக்களிடம் பிரிவினையை வளர்க்கிறார். அதுக்காக போய் வீரமணி ஜாதி கணக்கு எடுங்கிறார். ஜாதி கணக்கு எடுத்து என்ன ஆக போகுது? எல்லோரும் சமம் என்று வந்து விட்டால் ஏன் நீ அந்த ஜாதி இந்த ஜாதி என்று பார்க்க வேண்டும்? ஜாதி வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்லட்டும். ஜாதி ஒழிக்க வந்த கட்சி ஜாதி வேண்டும் என்று சொல்லட்டும். அப்ப அவங்ககிட்ட அந்த தத்துவ வறுமை தெரியும். அதையும் ஜாதியை ஒழிக்க வந்தோம், காந்தி பிற்போக்குவாதி, பெரியார் ஜாதியை ஒழிக்க வந்தார் என்று சொல்லுகிறவர்கள் ஜாதி கணக்கு எடுக்க சொல்கிறார்கள். இது சமூகத்தில் இருக்கிற அவலம். அரசியலுக்கு போனால் அரசியல் என்றால் அயோக்கியத்தனம் தான் இருக்கும், நேர்மை இருக்காது. நேர்மை இல்லாமல் அரசியல் இருந்தால் நாடு உருப்படாது. அரசியல் என்பது அயோக்கியத்தனம் என்பதை நம்ப வைத்து விட்டார்கள். இப்போ முக்கியம் என்னன்னா, அரசியல் என்பது நேர்மையாக நடக்க வேண்டும் என்கிற ஆசையை கூட அறுத்து விட்டார்கள். நேர்மையாக நடக்காது, நடத்துவது கஷ்டம், இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்து அரசியல் அயோக்கியத்தனம் தான், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். எந்த அரசியல் தலைவரை பற்றி பேசுகிறானோ சார், அது அவருடைய தனி வாழ்க்கை, பேசாதீங்க. தனி வாழ்க்கை பேசாதீங்க. அவருடைய தனி வாழ்க்கையை சொல்ல முடியாத ஒருவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? அதற்கு பதில் மகாத்மா சொன்னதுதான், மனித வாழ்க்கை என்பது முழுமையானது, கூறு போட உண்ணாதது. வாழ்க்கையிலே ராமலிங்கம் என்கிற ஒரு ஆள் ஒரே ஆள் தான், பேசுகிற ராமலிங்கம், வக்கீல் ராமலிங்கம், அரசியல்வாதி ராமலிங்கம், தகப்பன் ராமலிங்கம், மகன் ராமலிங்கம், கணவன் ராமலிங்கம் என்று தனித்தனி ராமலிங்கமாக இருக்கிறார்கள். வாழ்க்கை முழுமையானது அல்லவா, இதை மகாத்மா சொன்னார். வாழ்க்கை முழுமையாக இருக்க வேண்டும், முழுமையானது. அதில் ஒரு பக்கம் ஊறு நேர்ந்தால் கூட அது மறுபக்கத்தை பாதிக்கும். அந்த மகாத்மா சொன்ன அந்த வழியை கடைபிடித்தால் அயோக்கியர் எப்படி தலைவனாகும், கொள்ளையடிக்கிறவன் எப்படி அரசியலிலே வளர முடியும், நாம் நேர்மையாக அரசியல் நடக்க முடியும் என்று நம்ப முடியாமலேயே செய்து விட்டார்கள். அமெரிக்காவில் இன்றைக்கு கூட தனி வாழ்க்கையிலே ஒழுக்கம் குறைந்திருந்தால் அவன் பிரசிடண்ட் ஆக முடியும். இன்றைய வரைக்கும் ராக்ஃபெல்லர் அவ்வளோ பெரிய பணக்காரன் வர முடியல, ஏன்னா அவன் டைவர்ஸ் பண்ணிட்டான் மனைவியை. அமெரிக்க மக்களுடைய ஒழுக்க குறைவு இருக்கிறதோ இல்லையோ, தனி வாழ்க்கையில் கூட குறையாக இருக்கலாம், ஆனால் தலைவன் தவறாக இருக்கக்கூடாது. நாம் தலைகீழாக நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு தப்பு பண்ணிட்டா வெட்டி கொண்டுடுவோம், ஆனால் தவறே வாழ்க்கையாக வைத்திருக்கிறவர்கள் காலிலே விழுந்து வணங்குவோம். தலைவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் தனி மனிதன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். என்ன போலித்தனம்! இந்த போலித்தனம் எப்படி வந்தது? மகாத்மா பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்களுக்கு சொன்ன இலக்கணத்தை நான் பின்பற்றி இருந்தால் இது நடக்குமா? அரசியலில் வன்முறை கூடாது என்று அண்ணன் மகாத்மா சொன்னார். இன்றைக்கு வன்முறையை நீங்கள் உயர்த்தி பேசுவதற்கு நாகரிகமாகிவிட்டது. எந்த சினிமா வேணாலும் எடுங்க, ஒரு சினிமாவில் பார்க்குறேன், காந்தி படம் இருக்குது, காந்தி படத்தை திருப்பி இதை ராயப்படாது அப்படின்னு பகத்சிங் படத்தை மாத்திரம், அகிம்சை எடுபடாது, துப்பாக்கி தான் எடுபடும். இப்படி இதையே இளைஞர்கள் மத்தியில் வன்முறை தான் செயல்படும். இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்கு, உன்னை போல் ஒரு இன்னொரு படம், அதை அவன் கமலஹாசன் கேரக்டர் சொல்கிறான், டெரரிசத்துக்கு மாற்றி டெரரிசம் தான், அவன் டெரரிஸ்டாக இருக்கப்ப நான் வன்முறையை ஏன் பயன்படுத்தக்கூடாது? அவனுடைய ஆக்சென்ட்டில் அவனுடைய நடிப்போட சொல்கிறப்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு, அவன் மனசில் போயிடுது. ஆனால் வன்முறை வெல்லாது, தீமை தீமையை ஒடுக்காது, நெருப்பு நெருப்பை அணைக்காது, நெருப்பை நீர் தான் அணைக்கும். வன்முறைக்கு மாற்று அன்பு தான், அகிம்சை தான் மாற்று என்று திரும்ப திரும்ப மகாத்மா சொன்னார். ஆனால் அதை நாம் கேட்டுக்கொள்ளலை. அகிம்சை என்பது கையாலாகத்தனம் அல்ல, ஆனால் அகிம்சை சாதித்தது எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஃபேஷன், இந்தியாவுக்கு சுதந்திரத்தை என்ன காந்தி வாங்கி கொடுத்தார், யார் யாரோ பாடுபட்டார்கள், அந்த பேரை காந்தி வாங்கிட்டு போயிட்டார், இதை இருந்து நான் வாங்கிட்டேன் போனார். நீங்கள் சுதந்திரம் கொண்டாடுகிற பொழுது அவர் உண்ணாவிரதம் இருந்தார், இந்த சுதந்திரத்தை அவர் பங்கு போட்டுக் கொள்ளவில்லை, உங்கள் பதவியை பங்கு போட்டுக் கொள்ளவில்லை, நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் என்று எங்கும் சொன்னதில்லை. நாம் சொல்லுகிறோம், வரலாறு சொல்லுகிறது, நான் சொல்லலை, வெள்ளக்காரன் சொல்லுகிறான். இந்த சுதந்திரம் மகாத்மாவால் உருவானது, அகிம்சையால் உருவானது என்று உலகம் சொல்லுகிறது. இதை சொல்றதுக்காக தான் நான் இதை எடுத்துக்கொண்டு வந்தேன். அதை படிக்கிற கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்கள்.
Everyone concerned with a better future for mankind must be deeply moved by the tragic death of Gandhi. He died a victim of his own principle, the principle of non-violence. He died because in a time of disorder and general unrest in his country, he refused any personal armed protection. It was his unshakable belief that the use of force is an evil in itself, to be shunned by those who strive for absolute justice.
முழுமையான நியாயத்திற்கு பாடுபடுகிறவர்கள் தீமைக்கு எதிராக இருக்க வேண்டும் என்று காந்தி சொன்னார். அதனால் அவர் வந்து பாதுகாப்பு வேண்டாம் என்று சொன்னார். அதை விட
காந்தி, the greatest political genius of our time.
காந்தி வந்து மூளை இல்லாதவர், இன்டலெக்சுவல் இல்லை, எல்லாம் சொல்ற ஆட்கள் இருக்காங்க.
காந்தி, the greatest political genius of our time, indicated the path to be taken. He gave proof of what sacrifice man is capable once he has discovered the right path. His work on behalf of India's liberation is living testimony to the fact that man's will, sustained by an indomitable conviction, is more powerful than material forces that seem insurmountable. On the whole, I believe that Gandhi held the most enlightened views of all the political men in our times.
யார் இவரை தான் பெரியார் வந்து பண்டாரம் பிற்போக்குவாதின்னு சொன்னார்.
அவர் என்ன சொல்றார், On the whole, I believe that Gandhi held the most enlightened views of all the political men in our times. We should strive to do things in his spirit, not to use violence in fighting for our case, and to refrain from taking part in anything we believe as an evil. Revolution without the use of violence was the method by which Gandhi brought about liberation of India.
Revolution without the use of violence was the method by which Gandhi brought about the liberation of India.
It is my belief that the problem of bringing peace to the world on a supranational level will be solved only by employing Gandhi's method on a large scale. I have been a pacifist all my life and regard Gandhi as the only truly great political figure of our age. I have never read anything by Thoreau.
எல்லாம் நம்ம சொல்லுவோம், தோரோவுடைய வால்டன் படித்தார், டால்ஸ்டாயோட கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ படித்தார், இதெல்லாம் படிச்சுட்டு அவர் அண்டு த லாஸ்ட் படித்தார், இது அவருக்கு புதிய கருத்துக்களை கொடுத்துன்னு சொல்லுவோம். ஐ ஹவ் நெவர் ரெட் எனி திங் பை தோரோ, நாட் ஐ அக்வைட்டட் வித் இஸ் லைஃப் ஹிஸ்ட்ரி. தேர் ஆர் அண்ட் ஹவ் பீன் மெனி, ஆல்தோ நாட் இனஃப், பீப்புள் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மாரல் ஜட்ஜ்மெண்ட் ஹூ கன்சிடர் இட் தேர் டியூட்டி to resist evil, even when it was sanctioned by the state laws. It may well be that Thoreau has in some way influenced Gandhi's thought. But it should not be forgotten that Gandhi's development resulted from extraordinary intellectual and moral forces in combination with political ingenuity and a unique situation. I think that Gandhi would have been Gandhi even without Thoreau and Tolstoy. இதை சொன்ன உடனே யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், ஜெனரேஷன்ஸ் டு கம் வில் ஸ்கேர்ஸ் பிலீவ் தட் சச் அ ஒன் அஸ் திஸ் எவர் இன் ஃப்ளஷ் அண்ட் பிளட் வாக்ட் அப்பான் திஸ் எர்த். இதை சொன்னவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நான் சொன்னால் பண்டாரன் சொல்கிறேன், மூடநம்பிக்கை உள்ளவன் சொல்கிறான், மதாபிமானி சொல்கிறான் என்று நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இன்றைய நவீன விஞ்ஞானத்தின் பிதா, உலகத்தை அச்சுறுத்துகின்ற அணு ஆயுதத்தை பிளப்பதற்கு காரணமாக அறிவு கொடுத்த ஐன்ஸ்டீன், அவர் விஞ்ஞானி இல்லையா? அவர் அறிவாளி இல்லையா? அவர் சொல்லுகிறார், த கிரேட்டஸ்ட் மேன் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி இன் ஹிஸ் டைம்ஸ். இவருடைய முறைதான் உலகத்தில் அமைதியை கொண்டு வரும், அதை பெரிய அளவிலே பயன்படுத்தினால் உலகத்திலே அமைதி ஏற்படும். காந்தி வழிதான் உலகத்தில் அமைதியை ஏற்படுத்தும். டால்ஸ்டாயும் தோரவும் இல்லாவிட்டாலும் காந்தி காந்தியாக இருப்பார். காந்தி தன்னுடைய இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்ல வந்த மகான் என்பதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார். அவர் சொன்னதுனால தான் பெரியவர்னு சொல்லவில்லை, நான் சொன்னா சின்ன ஆள்னு நினைக்கலாம். ஐன்ஸ்டீன் சொல்றப்ப அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, எவ்வளவு அன்குவாலிஃபைடா, கொஞ்சம் கூட அவர் பிசிறு இல்லாமல். மகாத்மா மட்டும்தான் எதிர்கால உலகத்திற்கு வழி, அவரே ஒரு அஹிம்சாவாதி. ஐன்ஸ்டீன் அஹிம்சாவாதி, ட்ரூனுடைய முயற்சியினால முதல் முதல்ல அணுகுண்டு வெடித்த பொழுது ஒரு நாள் முழுதும் அழுதார். ஐன்ஸ்டீன் கதறினார், இந்த பாபத்துக்காக நான் செய்தேன். அப்பேற்பட்ட அஹிம்சாவாதி. அவர் சொல்லுகிறார், காந்தி அஹிம்சை முறையில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினார். வன்முறை பலனளிக்காது, வன்முறை பலனளிக்காது என்பதை எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள். ஐன்ஸ்டீனை விட அழுத்தமாக சொல்ல முடியுமா? இன்னொருவர் சொல்லுகிறார், ஜான் மேனார்ட் கீன்ஸ், இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய பொருளாதார கொள்கைகளுக்கு பிதா அவர் தான். இன்றைக்கு குளோபலைசேஷன் சொல்கிறானே, இது புதிய வடிவம், இதை ஆரம்பித்தது அவர்கிட்ட தான். மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அமெரிக்கா 1930 பின்னடைவு ஏற்பட்ட பொழுது இவருடைய கருத்தை வைத்துத்தான் ரூஸ்வெல்ட் அமெரிக்காவை உயிர்ப்பித்தார் என்று பொருளாதாரம் படிக்கிற எல்லாரும் சொல்வார்கள். அந்த டெக்னிக்கை நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது. ட்ராட்ஸ்கி என்ற ஒருவர் இருந்தார், லியான் ட்ராட்ஸ்கி, மிகப்பெரிய இன்டலெக்சுவல், ரஷ்ய புரட்சியை அங்கிருந்தே நடத்தியவர் ட்ராட்ஸ்கி. ரெட் ஆர்மி என்று ஒன்றை அமைத்து உள்நாட்டு கலவரங்களை அடக்கி லெனினுடைய கம்யூனிச ஆட்சியை நிலைப்படுத்தியவர் ட்ராட்ஸ்கி. அவருக்கு பயங்கரவாதத்தில் நம்பிக்கை உண்டு, வன்முறையில் நம்பி இருக்கிறார். இன் டிஃபென்ஸ் ஆஃப் டெரரிசம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். மாவோ சொன்னார், பவர் கம்ஸ் ஒன்லி ஆஃப்டர் பேரல்ஸ் ஆஃப் கன் என்று மாவோ சொன்னார். வன்முறையிலே நம்பிக்கை வைத்த கட்சி, வன்முறையை சித்தார்த்தமாக போதித்தவர் ட்ராட்ஸ்கி. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் 26, என்ன புத்தகம் என்றால், பிரிட்டிஷ் தொழிற்கட்சி சோசியலிசத்தை கொண்டு வர முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரலாம், மனமாற்றத்தால் சீர்திருத்தத்தால் கொண்டு வரலாம் என்று சொல்லுகிறார்கள், அது உதவாக்கர கட்சி என்று ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தை பற்றி மதிப்புரை எழுதிய ஜான் மேனார்ட் கீன்ஸ் இப்படி சொல்லுகிறார், ட்ராட்ஸ்கி புக் மஸ்ட் கன்ஃபார்ம் அஸ் இன் அவர் கன்விக்ஷன் ஆஃப் தி யூஸ்லெஸ்னஸ் தி எம்டி ஹெட்டட்னஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அட் த ப்ரெசன்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் அஃபேர்ஸ். ட்ராட்ஸ்கியினுடைய புத்தகம் வன்முறை பயன் தராது, அது மூளை இல்லாத விஷயம் என்ற நம்முடைய கருத்தை அது உறுதி செய்கிறது. ஃபோர்ஸ் வுட் செட்டில் நத்திங், நோ மோர் இன் தி கிளாஸ் வார் தேன் இன் த வார்ஸ் ஆஃப் நேஷன்ஸ் ஆர் இன் த வார்ஸ் ஆஃப் ரிலிஜன். எந்த யுத்தத்திலும் வன்முறை முடிவு கொண்டு வராது, அது வர்க்க போராட்டமாக இருந்தாலும் சரி, உலக நாடுகளின் போராக இருந்தாலும் சரி, மத போராக இருந்தாலும் சரி, வன்முறை பயனளிக்காது. An understanding of the historical process to which Tolstoy is so fond of appealing declares not for but against force at this juncture of things. We lack more than usual coherent scheme of progress, a tangible idea. All the political parties alike have their origin in past ideas and not in new ideas, and none more conspicuously so than the Marxist. அவர் சொன்னார் பாருங்க, பழைய விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்கான், புது சித்தாந்தம் அவன்கிட்ட இல்லை, அவங்க நம்புகிற விஷயம் மார்க்சிஸ்ட்னு மாரியப்பன் சொன்னார் பாருங்க, அதையே கீன் சொல்கிறார். இட் இஸ் நாட் நெசசரி டு டிபேட் த சட்டிலிட்டிஸ் ஆஃப் வாட் ஜஸ்டிஃபைஸ் ஏ மேன் இன் ப்ரொமோட்டிங் இஸ் காஸ்பல் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார் நோ ஒன் ஹேஸ் ஏ காஸ்பல். வன்முறை கொள்கையை வளப்படுத்துமா என்று விவாதமே வேண்டாம், ஏன்னா எவனுக்கும் கொள்கை இல்லை. கடைசி சென்டென்ஸ், the next move is with the head and the fist must wait. மூளையால் யோசிப்பதுதான் இனி எடுக்க வேண்டிய நடவடிக்கை, முஷ்டியால் எடுப்பது அல்ல, அது நிற்க வேண்டும். 1926 ஜான் மேனார்ட் கீன்ஸ் இதையே சொன்னார், அவர் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா அறிஞர்களும் இதை சொன்னார்கள். என்ன காந்தி என்ன புதுசா சொன்னார், மற்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இவர் அதை செய்தார். மகாத்மா லீவ்ட் இட். மகாத்மா அவர்கள் அறையிலே உட்கார்ந்து கொண்டு கார்ல் மார்க்ஸை போல தன்னுடைய அறிவை எல்லாம் சேர்த்து புத்தகமாக எதையும் எழுதினர். மாரியப்பன் அவர்கள் சொன்னதை போல என்னுடைய தத்துவம் இது என்று புத்தகத்துக்குள்ளே அவர் அடைத்து வைக்கவில்லை. அவர் கர்மயோகி, மக்களுக்கு உழைக்க வந்தவர், மக்களை உய்விக்க வந்தவர். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வரலாற்று கட்டாயத்தால் செய்ய வேண்டிய அத்தனை செயல்களையும் செய்து காட்டியவர். அவருடைய சித்தாந்தம் என்பது செயல்படுவதற்குள்ள சித்தாந்தம். பகவத்கீதையில் இருக்கிற செய்க தொழிலை, செய்க தொழிலை அதில் எய்திடும் விளைவினில் எண்ண வைக்காதே என்று பாரதி வாக்கியத்தில் கீதை சொல்லப்பட்டது. நிஷ்காமிய கர்மம், கடமையை செய், விளைவுகள் இறைவனை சார்ந்தன என்கிற இந்த வாசகத்தை வேத மந்திரமாக கொண்டார் மகாத்மா. எனவே செயல்பட்டார். எல்லாம் இறைவனால் தான் ஆகும், ஆனால் நான் கடமையை செய்ய வேண்டும் என்று அவ்வப்பொழுது என்ன தேவைப்படுகிறதோ, பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கையோ அதை எடுத்தார். அந்த நடவடிக்கை பற்றி விவாதித்தார். மகாத்மா கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சாதனை, சுதந்திரம் வாங்கினார்னு சொல்றமே வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போயிட்டான். ஏன் கொடுத்தான்? ஆள முடியாமல் ஏன் போனான்? எல்லா நாடுகளிலும் சுதந்திரத்திற்கு போராடியது வெறும் ஒரு சிறு கூட்டம், ஒரு சிறு படை. ஒரு நகரத்தில் 100,000 இருந்தால் 1,000 பேர் போராடினார், 10,000 பேர் இருந்தால் 500 பேர் போராடினார். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சேரி வரையிலே இந்த ஆட்சியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மக்கள் எழுந்து நின்றார். மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆட்சிக்கு எதிராக எழுந்து நின்றது இந்தியாவில் மட்டும்தான். 10 பேர் போராடி வெற்றி பெற்றது அல்ல. ரஷ்ய புரட்சி என்பது இராணுவத்தினுடைய, இராணுவத்தை கம்யூனிஸ்ட் கட்சி கைப்பற்றியது. இராணுவம் கைப்பற்றியவுடன் ஜார் மன்னன் விழுந்தான். ஜாரிடம் அடிமையாக இருந்த மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அடிமையானார். ஒரு அந்த காலத்து போரில் ஆணிரை கவர்தல்னு ஒன்று உண்டு. ஒருத்தன் மாடு வச்சுருப்பான் கூட்டமாக, அதை போய் இவன் பிடிச்சிட்டு வந்துடுவான். அந்த மாடு என்ன பண்ண போகுது? அவன் பட்டியில் இருந்த மாடு இன்னைக்கு இவன் பட்டியில் இருக்கு. அதை போல ரஷ்ய மக்கள் ஜாருக்கு அடிமைப்பட்டு கிடந்த அந்த அடிமை மக்களை கம்யூனிஸ்ட் கட்சி அடிமைகளாக வைத்து கொண்டது. ரஷ்ய புரட்சிக்கும் ரஷ்ய விவசாயிக்கும் சம்பந்தம் இல்லை. ரஷ்ய புரட்சிக்கும் ரஷ்ய கிராமத்திலே வாழ்கிற சராசரி மனிதனுக்கும் சம்பந்தம் இல்லை. அங்கே இருந்த பெண்களுக்கு சம்பந்தம் இல்லை. அங்கே புரட்சி என்பது இராணுவத்தை கைப்பற்றுவதும் ஜாரை கவிழ்ப்பதும் தான். எல்லா நாடுகளும் அதுதான். ஆனால் மக்களை ஒன்று திரட்டி, மக்களின் மீது நம்பிக்கை வைத்து, அவர்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டி, நான் அடிமையாக இருக்க மாட்டேன் என்கிற சுதந்திர உணர்வை ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஊட்டி வளர்த்த ஜனநாயக உணர்வோடு வளர்ந்த இயக்கம் காந்தி வளர்த்த இயக்கம். சராசரி மனிதன் கட்டுப்படுகிற வரையிலே ஆளலாம். அவன் கட்டுப்படாத வரையிலே, கட்டுப்படாத நிலைக்கு வந்து விட்டதால, நீங்கள் 100 பேர் ஆண்டிருந்தா, எல்லாரும் சொல்றான் பகத்சிங் போராடினார், நேதாஜியே ஒத்துக்கொண்டார், படை திரட்டி படைக்கு ஜெயிக்க வந்தார், முடியவில்லையே. இன்றைக்கு பகத்சிங்க்கு ஃபாலோவர்ஸ் யாரு? நான் உங்களை கேட்கிறேன், இல்லை மற்றவர்களை கேளுங்கள், பகத்சிங்கினுடைய கொள்கை என்ன? இப்போ காந்திக்கு இது கொள்கை, கிராமராஜ்யம், எளிய வாழ்க்கை, என்ன வேணும் சொல்கிறோம், சொல்லலாம். இன்னும் நிறையா பகத்சிங்க்கு என்ன இருக்குது? அவருக்கு ஃபாலோவர்ஸ் யார்? அந்த இயக்கம் என்ன ஆயிட்டு? நான் அவரை குறைச்சலாக சொல்லலை. அது ஒரு சித்தாந்தம் அல்ல. அவனை உணர்ச்சியுடன் இந்திய சுதந்திரத்துக்கு போராடிய ஒரு வீரன் அவ்வளோதான். பகத்சிங் போராடி ஜெயித்தோம், நேதாஜி போராடி ஜெயித்தோம். அப்படியெல்லாம் போராடி இருந்தால் அவன் நசுக்கி இருப்பான். ஜெனரல் ஸ்மட்ஸனோட அவரோ அவருடைய அதிகாரியோ சொன்னான், சவுத் ஆப்பிரிக்காவில், இஃப் ஓன்லி யூ டேக் அப் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபைட் அகேன்ஸ்ட் அஸ் வி வில் நோ ஹவு டு டீல் வித் யூ, பட் யுவர் நான் வயலன்ஸ் ரெடியூசஸ் டு ஷியர் இம்பார்ட்டன்ஸ். உன்னுடைய அகிம்சை எங்களை சத்தியற்றமாக்கிவிட்டது. என்ன காரணம்னா, சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் போராடிட்டு இருக்கார், அப்போ ரயில்வே ஸ்ட்ரைக் வந்தது, உடனே மகாத்மா சொன்னார், அரசாங்கம் இக்கட்டிலே இருக்கிறது, இப்பொழுது நான் போராட வேண்டும், நான் நிறுத்திக்கொள்கிறேன், அந்த சிக்கலை தீக்கட்டும், அதுக்கப்புறம் போராடுகிறேன். அவனா சொல்லி கேட்டிருக்கீங்களா? இப்படி போராடினார். யுவர் நான் வயலன்ஸ் ரெடியூசஸ் டு ஷியர் இம்பார்ட்டன்ஸ், ஜெனரல் ஸ்மித் சொன்னார். அப்படி அகிம்சை வழியிலே இந்த நாட்டு மக்களை உணரச் செய்து, அவர் படித்தவர்களை நம்பவில்லை, வெறும் இந்த கோட்டரிஸ் இருக்காங்களே செலக்ட் ஃபியூ, எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ஒரு கர்வம், ஒரு சிலர்களால் தான் புரட்சி செய்ய முடியும், ஐரோப்பா முழுவதும் தான். மகாத்மா தான் அதை பரவலாக்கினார், பெண்களை போராட வைத்தார். உலகத்தின் எந்த நாட்டிலும் இந்திய போராட்டத்திலே கலந்து கொண்ட பெண்களை போல் யாரும் கலந்து கொள்ளலை. அவருடைய மனைவி சிறைக்கு போனார், வள்ளியம்மை ஜெயிலுக்கு போனார், ஏழை எளிய பாட்டாளி மக்கள் பெண்கள் சிறைக்கு போனார்கள். அதை விட பெண்களுக்கு கௌரவம் கொடுக்க முடியுமா? பெண்களை முதல் முதல் கௌரவித்தவர் மகாத்மா. இன்னைக்கு பெண்ணுரிமை பெண்ணியம் பேசுகிற ஒருத்தன் கூட அதை சொல்றதில்லை. முதல் பெண்ணுரிமைக்கு போராடிய தலைவர் மகாத்மா. மகாத்மா வர்ற வரைக்கும் காங்கிரஸில் பெண்ணே இது, எந்த தலைவர் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு வந்தார்? ஒரே ஒரு ரெண்டு அம்மா இருந்தாங்க, ஒருத்தவங்க மேடம் காமா, அவங்க பார்சி வெஸ்டர்ன் எஜுகேட்டட், இன்னொருத்தர் அன்னி பேசன்ட். அந்த மாதிரி ஏற்கனவே ரிபல்லா இருந்து இங்கே வந்த ஒரு வெள்ளக்கார அம்மா. நம்ம நாட்டு பெண் யார்? மகாத்மா வந்த பின்னால்தான் சரோஜினி நாயுடு. அவ்வளவு பெண்களும் மகாத்மாவால் அழைத்து வரப்பட்டவர்கள். பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்று செய்து காட்டியவர் மகாத்மா. கை நாட்டு வைத்துக் கொண்டிருந்த கஸ்தூர்பா அம்மாவை தன்னுடைய தோழனாக மாற்றினார். பெரிய கருத்துக்களை விவாதித்து முடிவெடுக்கிற அளவுக்கு கஸ்தூர்பா அம்மா வளர்ந்தார். யாருடைய முயற்சியினால்? மகாத்மாவின் முயற்சியினால். பெண்களை அப்படி கௌரவப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்ததால் தான் பொதுமக்கள் வெள்ளைக்காரர்களை ரிஜெக்ட் பண்ணிட்டான், நான் பணிய மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். கவிஞர் இக்பால் எழுதினார், சிட்டுக்குருவிகள் வல்லூரை எதிர்க்கும் காலம் வரும் என்று எழுதினார். சிட்டுக்குருவிகள் வல்லூரை எதிர்த்தன. சூரிய அஸ்தமனம் இல்லாத சாம்ராஜ்யத்தை பஞ்சை பராரி கையிலே ஒரு பேனா கத்தி கூட இல்லாமல் எதிர்த்து நின்று போரிட்டான். தன்னுடைய மன வலிமையை மட்டும் வைத்துக் கொண்டு, ஆத்ம பலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு. அது வெள்ளக்காரன் அருமையா படம் எடுத்தான். உப்பு சத்தியாகிரகம் நடக்கிற பொழுது அந்த ஆலை போராட்டத்திலே நேராக போய் அடி வாங்கினா சாவான், கீழே விடுவான். அடுத்த அஞ்சு பேர் போறான் அடி வாங்கணும், கையை தூக்க கூட இல்லை. போரையே கரையாக போயிருந்த சீக்கியர்கள், கையில கத்தி வைத்திருக்கிற சீக்கியர்கள், இன்றைக்கு நீங்கள் பொற்கோயிலுக்கு போனா கையில ஒரு கத்தியை மாட்டி விடுறான் இடையில, அது அவங்க சின்னம். வன்முறையிலே வளர்ந்த சீக்கிய மக்கள் குருத்வாரா போராட்டத்தில் இரத்த வெள்ளத்திலே மிதந்தார்கள், கையை கூட தூக்காமல் வெற்றி அடைந்தார். அந்த அகிம்சை மக்கள் அத்தனை பேருக்கும் சுதந்திர உணர்ச்சியை உருவாக்கினார். அகிம்சையை போதித்து அவர்களை பின்பற்ற செய்தார். இந்த எழுச்சி வந்த பின்னால் வெள்ளக்காரன் எப்படி ஆள முடியும்? ஹி மேட் இட் இம்பாசிபிள் ஃபார் த இங்கிலீஷ் மேன் டு ரூல். அடிமையைத்தான் ஆள முடியும், சுதந்திர மனிதன் ஆள முடியுமா? சுதந்திர மனிதன் ஆள முடியாது. காந்தி ஃப்ரீடஸ் ஆல், அடிமைகளாக வாழ்ந்த மக்களை அவர் சுதந்திர மனிதர்களாக, கை விலங்குகளை கலர்த்தி அடித்தார். உங்கள் மனதிலே போடப்பட்டிருந்த அத்தனை அடிமை விலங்குகளையும் அவர் அறுத்தெறிந்தார், உங்களை வீரனாக்கினார். கூரன் நிமிர்ந்தான், குருடன் விழி பெற்றான், மனித தன்மானம் பெற்றான், மக்கள் சுயமரியாதை உணர்வு அடைந்தார்கள். சாதாரண ஏழை வெள்ளைக்காரனை எதிர்த்து நின்றான். அதைத்தான் நம்ம மாரியப்பன் சார் சொன்னார் பாருங்க, என்ன கோபம் வந்தது அவனுக்கு. ஐ கான்ட் பேர் த சைட் ஆஃப் எ ஹாஃப் நேக்கட் ஃபக்கீர் கெட்டிங் ஆன் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் தி வைசிகல் பேலஸ் டு பார்லே வித் வைசராய் த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் திஸ் மெஜஸ்டி ஆன் ஈக்குவல் டேர்ம்ஸ். அடிமையாக இருந்த இந்தியாவின் பிரதிநிதி, ஒரு அடிமையின் பிரதிநிதி ஆளுகிறவனுடைய சமமாக ஒரே இடத்துல உட்கார்ந்து பேசினான். சாம்ராஜ்யம் அழிந்தது. த ஃபால் ஸ்டார்டட் ஏ நான் உனக்கு நேரானவன். இந்த கௌரவத்தை, இந்த சுயமரியாதையை நமக்கு கொடுத்த ஒரு மகாத்மா. அந்த உணர்வு இன்றைக்கு உங்களுக்கு தேவை. நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம். இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். வெள்ளக்கார காலத்தில் பாரதி சொன்னார், இன்னைக்கு நமக்கு என்ன, தமிழ்நாடு கருணாநிதிக்கு சொந்தம், இந்தியா சோனியா காந்திக்கு சொந்தம், யூபி மாயாதேவிக்கு சொந்தம். இன்னைக்கு நமக்கு சொந்தம் இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்களோ இல்லையோ நாம் நினைக்கிறோம். நம் உள்ளத்திலே அடிமைத்தனம் இருக்கிறது. அதனாலதான் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் பாரதி சொன்னார். அது ஒன்று செத்து போல இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் சுதந்திரமாக இருங்கள் என்று நமக்கு மகாத்மா போதித்தார். அதுதான மனித வாழ்க்கைக்கு வேண்டிய உபதேசம். மனிதனாக வாழ்வது எப்படி என்று காந்தி சொன்னார். எல்லாரும் போராட்டம் நடத்துகிற பொழுது வெள்ளக்காரம் போனால் எல்லாம் வந்துடும் சொன்னான். காந்தி அப்படி சொல்லவில்லை. நீ வாழ தயாராகுன்னு சொன்ன. கன்ஸ்ட்ரக்டிவ் நிர்மாண திட்டங்கள் என்ன? பல வருஷங்கள் அரசியலே பேசாமல் நிர்மாண திட்டத்துக்கு செலவழித்தார். நேரு ஒத்துக்கல, பெரிய அறிவுஜீவிகள் ஒத்துக்கொள்ளவில்லை. சோ கால்டு வெஸ்டர்ன் எஜுகேட்டட் இன்டலெக்சுவல் ஜெயன்ஸ் டிட் நாட் அக்ரி வித் காந்தி, பட் காந்தி அண்டர்ஸ்டுட் த ப்ராப்ளம், ஹி வென்ட் டு த ஹார்ட் ஆஃப் இட். ஏழை மக்களுடைய வயிற்றறிச்சலை அவர் உணர்ந்தவர், ஏழை மக்களின் துன்பத்தை உணர்ந்தவர். காதி என்ற நூலின் காதி கதர் உடுத்த வேண்டும், கதர் பிரச்சாரத்துக்காக பல வருஷம் செலவு பண்ணார். அரசியலை பேசாங்க. ஏனென்றால் நீங்கள் சுதந்திரம் பெற்றால் போதாது, சுதந்திரமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சுதந்திரம் என்பது வெள்ளைக்காரன் போவதிலே இல்லை, நீங்கள் வாழ்வதிலே இருக்கிறது. இன்னை வரைக்கும் நமக்கு வந்தியே பஞ்சாயத்து ராஜ்னு சட்டம்தான் இருக்கு. பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டுக்கு என்ன அதிகாரம்? பணத்தை நேராக பஞ்சாயத்து போர்டு கொடுத்தாருன்னா டீசென்ட்ரலைசேஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை. இது வெறும் பெயருக்கு இருக்கிற சுதந்திரம், பெயருக்கு இருக்கிற ஜனநாயகம். நீங்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைக்கவில்லை. பொதுமக்கள் கேட்டால் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கோடிக்கணக்கில் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கான். எதிர்கட்சிக்காரர்கள் தோற்று போனவர்கள் பணம் ஜெயித்து விட்டது, உனக்கு என்ன வேலைங்கிற? எதிர்கட்சியில் இருக்கல, வீடு விட போய் பிரச்சாரம் பண்ண, பேச, கருத்து சொல்ல, பொருத்தனும் கருத்து சொல்ல. இவங்கிட்ட பணம் இருந்தால் இவன் ஜெயிக்கிறான், அவங்ககிட்ட இருந்தால் அவன் ஜெயிக்கிறான். பணம் கொடுப்பது தவறு என்று யார் நினைக்கிறார்கள்? ஊழல் ஒழிய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? ஒழியாதுங்கிறத என்னமோ கடவுள் இருக்கிறது மாதிரி ஊழல் இருக்கும்னு சொன்னால் எப்படி ஒழியும்? நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அரசியல் என்பது மதத்தை போல் புனிதமானது. கடவுளுக்கு சேவை செய்வது போல் மகத்தான சேவை மக்கள் சேவை. மக்கள் சேவையே மகேசன் சேவை என்கிற புதிய சித்தாந்தத்தை காந்தி உலகுக்கு கொடுத்தார். இயேசுநாதர் சொல்லிட்டு போனாருன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்தவ மதத்துக்கு இயேசுவுக்கு உங்களை அழைச்சிட்டு போனால் அவன் சொர்க்கத்துக்கு போகணும்னு நம்புகிறான். ஆனால் மதம் பார்க்காமல், ஜாதி பார்க்காமல் மக்களுக்கு செய்கிற தொண்டு தான் மகேசனுக்கு செய்கிற தொண்டு, இறைவனை அடைய அதே வழி என்று சொல்லி காட்டி செய்தவர் மகாத்மா. இதை நேரு கிண்டல் பண்ணார். கடைசி காலத்தில் சொன்னார், அவர் சொல்கிறதெல்லாம் ராஜிக்கு படலை, இன்டலெக்சுவலாக 4, 4, 8, 8, 4, 12 தானே உங்களுக்கு தெரியும். இட் இஸ் நாட் இட் நாட் அப்பீல் டு ஹிஸ் ரீசன். எதிர்த்திருக்காரு, எதிர்த்தீங்களே நீங்கள் காந்தியை விட்டுட்டு போராட வேண்டியதானே? காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் காந்தி வேணாம் நாங்கள் போராட வேண்டியதானே? கடைசியில் காந்தியை தான் கூப்பிட்டு வந்தீங்க. ஏனென்றால் காந்தி தான் மக்களிடம் இருந்தார். மக்களை பற்றிய கவலை அவருக்கு மட்டும்தான் இருந்தது. அதனுடைய விளைவு தான் ஒவ்வொரு பிரச்சனையையும் அவர் ஆழமாக நேராக சிந்தித்தார். எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக லீட் கைண்ட்லி லைட் பாட்டில், எனக்கு தொலைதூரத்தில் 10 ஆண்டு காலம் கழித்து என்ன நடக்க வேண்டும் என்று எனக்கு தெரிய வேண்டாம், என்னுடைய அடியை எடுத்து வைக்க வெளிச்சத்தை காட்டு என்று கடவுளை கேட்டார். அடுத்த அடிக்கு வெளிச்சம் இருந்தால் அடுத்த அடிக்கு வெளிச்சம் வரும். அவருடைய கொள்கை தான் இன்றைக்கு நிற்கிறது. நிற்கிறதோ இல்லையோ அதுதான் நிற்கும். அது இருந்தால்தான் நாம் வாழ்வோம். எதை எடுத்தாலும் சரி, ஒவ்வொன்றாக நான் பிரித்து பிரித்து நீங்கள் இதை மேகம் அடைந்தாலும் பார்க்கறது ஒன் முகம்னு பாரதி பாடினது போல, எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் இறுதியாக காந்தியிடம் போனீர்கள். சூழ்நிலையா, வெட்பதட்பமா, சுனாமி வருதா, பிளாஸ்டிக் குப்பையா, இவ்வளவு காரணம் என்ன? மனிதனுக்கு இருக்கிற பேராசை. ஒரே விஷயத்தை சொன்னார், கடப்பாறையை விழுங்குவேன், சுக்கு கஷாயம் சாப்பிடுவேன். உங்கள் நாகரிகம் போய், உங்களுடைய பம்மாத்து போய், நீங்கள் நாகரிகத்தின் புறச்சின்னங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாகரிகம் என்பது உள்ள பண்பாடு என்பதை மகாத்மா சொன்னார். சிவிலைசேஷன் கன்சிஸ்ட் நாட் இன் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் வாண்ட்ஸ் பட் இன் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் வாண்ட்ஸ். அவருக்கு பைப்பு தண்ணி கிடையாது, டெலிஃபோன் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி இல்லை. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது, நாம் பஞ்சாபி பிரசிடென்ட் கம்ப்யூட்டர் வரைக்கும் இருக்கு, இவன் என்ன கொடுக்குறான்? காந்தியிடம் எதுவுமே இல்லை. நீங்கள் வசதிகளை பெருக்கிக் கொண்டீர்கள், மனத்தை சுருக்கிக் கொண்டீர்கள். ஆனால் மகாத்மாவின் மனம் உலக அளவு விரிந்திருந்தது. அதனுடைய விளைவுதான் போரில் நின்று தோத்து போய், கோடிக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து, பல கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து, போர் 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 என்று காலகாலமாக போரை நடத்தி ஓய்ந்து போன மேல்நாட்டு அரசாங்கங்கள் மகாத்மாவின் பிறந்த நாளை இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் என்று சொன்னான். நம்ம மாதிரி போரை பார்க்காதவன் இல்லை, போரை நடத்தியவன், போர்தான் வெல்லும் என்று சொன்னவன், உலக போர்களை நடத்தியவன். இது கவைக்கு உதவாது, காந்தி தான் உதவுவார் என்று யுஎன்ஓ முடிவு செய்து விட்டது. ஆனால் இங்கே இருக்கிற ஞானசூன்யங்கள் காந்தியால் முடியாது, நமக்கு பகத்சிங்கால் முடியும் அல்லது யாராலாவது முடியும் என்று சொல்லி இளைஞர்களை திசை திருப்புகிறார். நம்முடைய வேலை என்பது, இவள் நேரம் நான் பேசுவது பேசியது உங்களுக்காக அல்ல, என்னை நானே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக. இதை நாம் எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும். தலைவர் சொன்னது போல மாரியப்பன் சாருக்கு தெரியும், தலைவருக்கு தெரியும், இங்கே இருக்க பல பேருக்கு தெரியும், இப்படி ஒரு உலகம் இருப்பது நம் இளைஞர்களுக்கு தெரியாது. தெரிந்தால் அவர்கள் பின்பற்றுவார்கள். அவர்களுக்கு நாம் இதை கொண்டு சேர்க்க வேண்டும். சேர்த்து காந்திக்கு பெருமை சேர்க்கவா? இந்த உலகம் வாழ வேண்டும். வாழ வேண்டுமா வேண்டாமா? அழிய வேண்டுமா? இதை கூட எனக்கு மாரியப்பன் தான் அட்லாண்டாவுக்கு போயிட்டு வந்து சொன்னார். மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்ன வாசகத்தை அங்கே எழுதி வச்சிருக்கான். இட் இஸ் நாட் ஏ க்வெஸ்சன் ஆஃப் நான் வயலன்ஸ் ஆர் வயலன்ஸ், இட்ஸ் அ க்வெஸ்சன் ஆஃப் நான் வயலன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ். உலகம் வாழ வேண்டுமா? அகிம்சை, அகிம்சை வேண்டாமா? அது பேரழிவு. இன்றைக்கு எல்லாரும் இந்த இந்த நாகரிக பேயை வளர்த்து விட்ட அமெரிக்காக்கார குடிசைக்கு போகிறான். ஒரு வாரம் முடிஞ்ச உடனே எங்கேயோ ஓடுற, ஏன் ஓடுற? உன் நகரத்தில் அமைதி இல்லை, உன்னுடைய உல்லாச வாழ்க்கையிலே அமைதி இல்லை. ஆனால் மகாத்மா சேரிக்குள்ளே உட்கார்ந்து மனிதகுலம் முழுமைக்குமான நியாயத்தை சொன்னார். டெல்லியில் இருக்கிற வங்கி காலனிக்கு ஷாங்கே ஷேக் வந்தார், உலகத் தலைவர்கள் வந்தார். எப்படி வந்தார்கள்? அந்த ஆன்ம வெளிச்சத்துக்காக. அந்த ஆன்ம வெளிச்சம் என்பது குகையிலே இல்லை, மக்கள் நடுவே வீச வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த காந்திய ஒளி நிறைகிற பொழுதுதான் அமைதி நிலவும். அந்த அமைதியை தமிழ்நாட்டில் மட்டுமாவது நாம் உருவாக்க முயல்வோம். வாழ்க காந்தி. நன்றி.
நன்றியிருந்தால் சொல்ல சொல்லி சொல்லிட்டேன் நான். மாரியப்பன் சொல்லேன், நீங்கள் ரெண்டு சொல்லுங்க அப்படிங்கிறார். நான் என்ன சொல்கிறது, அசந்து போயிருக்கேன். இப்போ ரெண்டு பேரும் பேச கேட்டு அப்படியே இந்த மகிழியில் மயங்கி போயிருக்கும்ல பாம்பு, அந்த மாதிரி மயங்கி போயிருக்கேன். நான் பேசுறதுக்கு என்ன, இப்போ நான் கேட்டுக்கிறதெல்லாம் இவ்வளவு அற்புதமான ஒரு பிரசங்கத்தை நீங்கள் மட்டும் அனுபவிச்சுட்டு சுயநலமையாக இருக்காதீங்க. வேலூரில் வந்திருக்கீங்க, குட்டாம்பட்டியிலேருந்து வந்திருக்கீங்க, பரமக்குடியிலேருந்து வந்துட்டீங்க, அங்கங்கே கூட்டங்கள் போடுங்க.
கூட்டம்
வர்றேன் பாருங்க, வர்றவனு தயாராக இருக்கார். பெரிய இப்போல்லாம் பேச்சாளர்கள்னா 10,000 15,000 கொடுத்து கூப்பிட்றாங்க, சில பேச்சாளர்கள்லாம் 30,000. அதுதான் நம்ம ஆளுங்க கூப்பிட்றாங்க. ஏன்னா அவங்க பேசினா அப்படி கேட்பாங்க. இவர் தன் செலவுலே வந்துடுவார். இந்த 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 கருத்து பரவலும். அதில் நான் டிஎம்கேடி மரியாதை ஒரு விஷயத்தில் செலுத்துகிறேன். இப்படி பேச்சாளர்களை உருவாக்கி விட்டுருக்கல, அதுக்காக இருக்கு மரியாதை. ஆனால் காந்தியை இலக்கியம் அதிகமாக இருக்கிறதால அதை ரொம்ப படிச்சுக்கிறார். படித்தா வேறு எப்படி அவர் போக முடியும்? காந்தியை இவ்வளவு ரசித்து பேசுகிறாருல்ல, காரணம் என்னமா, காந்தியை இலக்கியத்தில் ஊறி இருக்கிறார். அதனால் அதுலேருந்து அவரால் மீள முடியலை. அவருடைய அருமை பெருமை அவருக்கு நல்லா தெரியுது, எடுத்து சொல்கிறார். இந்த பேச்சு தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது நீங்கள் கரூர்லாம் அவர் கூட்டம் போடுங்க. என்ன முருகன்ஜி, அது நம்ம ஏற்பாடு பண்ணணும் இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு வருஷம் வர்ற ஒரு வருஷத்தில் தமிழ்நாடு பூரா அங்கங்கே நகரங்களில் கூட்டம் போட்டு இளைஞர்களும் நம்ம சேர்க்கணும். அவங்க தரிதட்டு போய் கிடக்காங்க, என்ன செய்யறது இல்லை. இப்போ பார்த்தா அந்த டிஷர்ட்டில் ஷேகுவாரா படம் போட்டிருக்காங்க. ஷேகுவாரா என்னத்தை இங்கே வந்து செய்ய போகிறாரு? அந்த அரியரத்ன பெல்ஜியத்துக்கு போயிருந்தாராம். பிரசல்ஸில் இருக்கும்போது ஒரு கல்லூரி மாணவர்கள் அவரை கூப்பிட்டாரன் பேச சொல்லி, இவர் சரின்னு போகிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்காரன் சொன்னாரா, அது அவங்க பூரா கம்யூனிஸ்ட்டுகளை, நீங்கள் போய் வர்றவங்க ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறார். பரவாயில்ல என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு இவர் போயிருக்காரு. அங்கே அவங்க எல்லாம் பிஹெச்டி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அந்த யூனிவர்சிட்டியில். அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன காந்தி காந்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது வந்து ரெவல்யூஷனுக்கு விரோதம். அவர் ரிஃபார்மிஸ்ட்டு, இஸ் நாட் அ ரெவல்யூஷன். அவரை பற்றி நீங்கள் அதிகம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், நான் வாத்தியாராக இருந்தேன், வாத்தியாரை வேலையை விட்டுட்டு முழு நேரம் இதில் இருக்கேன். நீ இப்போ பிஹெச்டி மூணு நாலு வருஷம் வீடாக எதுக்கு செலவழிக்கிற? இந்த தானே இருக்குது யூரோப்பிய யூனியனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் இருக்குது, போய் தா தாக்கு. அதை விட்டுட்டு காந்தி வந்து மோசங்கிறிய, நீ ஏதியா பிஹெச்டி பண்ணி என்ன கிளிக்க போகிற? மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த பணத்திலேயே இருந்து என்ன கிளிக்க போகிற? போய் தாக்கு, இந்த தானே இருக்குது பக்கத்தில், போய் தாக்குங்க அப்படின்னோடனே மலைச்சு போயிட்டாங்க. அந்த மாதிரி பல பேர் சேகுவாரனா அவர் பொலிவியா அந்த தென்னமெரிக்காவுக்கு பைக்கிலேயே சுற்றி ஃபிடல் காஸ்ட்ரோவோடு சேர்ந்து அவர் சண்டை போட்டு அவரை வந்து அரியரத்தில் பார்த்துருக்காரு. பெல்ஜியத்தில் தான் பார்த்தாராம். நீங்கள் காந்தி நான்வயலன்ஸை சொல்கிறீங்க, நானும் வந்து சும்மா கண்டவங்களை கொள்வது இல்லைங்க. சண்டை போட்டு அந்த எதிராளியே கீழே விழுந்தால் கூட ஃபஸ்ட் எய்டு செஞ்சுட்டு தான் அடுத்தாப்பில் போவேன், எனக்கு இந்த மனிதாபிமானம் இருக்குன்னு சேகுவாரன் சொல்லியிருக்காராம். இது யாருக்கு தெரியும்? அந்த அரியரத்தின வாழ்க்கை வரலாறுல இதெல்லாம் அழிஞ்சிருக்காரு. அதனால் இது சுபாஷ் சந்திர போஸ், சுபாஷ் சந்திர போஸை விட காந்தி வேறு யார், காந்தியோட யார் இருக்க முடியும்? ஒரு இடத்துக்கு போகும்போது சுபாஷ்கு ஜே காந்திக்கு ஜேன்னு சொல்லிருக்காரு. அவர் காந்தி சொன்னாரா, நீ சுபாஷ்கு ஜேன்னு போட்டு ஒத்துக்கிறேன், அல்லது எனக்கு ஜேன்னு போட்டு ஒத்துக்கிறேன், ரெண்டையும் போட்டு குழப்பாத. அவர் வந்து மிலிட்ரி வச்சு தான் சுதந்திரம் வேணுங்கிறாரு, நான் அது கூடாதுங்கிறாரு. நீ என்ன இப்படி குழப்புறா, ஏதாவது ஒன்றும் இல்லை சொல்லு அப்படின்னாரு. அதனால் அவர் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டிலே இல்லாமல் போயிட்டார். போய் ஜெர்மனி போனார், அப்படியெல்லாம் போய் இந்திய சுதந்திர சேனை வச்சார். வெள்ளக்காரங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்போ அவங்க இராணுவ வீரர்கள்லாம் கேட்டாங்களாம், நாங்கள் இந்தியாவுக்கு போய் என்ன செய்வோம், பாபு சொல்கிறத கேளுங்க அப்படின்னு. இதோட வேறு என்ன, காந்திக்கு தேசப்பிதாவேன்னு சொன்னதே சுபாஷ் சந்திர போஸ் தான். அவங்களுக்கு தான் தெரியும் சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திரம் வேணும்னு நினச்சாரு, எப்படியாவது சுதந்திரம் வேணும்னு நினைச்சாரு. காந்தி எப்படியாவது தன் பக்கம் எடுக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸை காந்தி லேசாக நினைக்கல, என்னுடைய மகன் சொல்லியிருக்காரு. இந்த அசம்பிளிக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மற்றவங்களாம் கேட்காம போனாங்க, என் மகன் சுபாஷ் போஸ் இப்போ என் கூட இருந்தான்னா நான் சொல்கிறத கேட்பேன் அப்படின்ட்டு. அவங்களுக்குள்ள சுதந்திரம் வேணுங்கிறது அந்த கருது வேறுபாடு கிடையாது. எந்த முறையிலங்கிறது தான் அது, அது புதுமையான முறையில் காந்தி செஞ்சு காமிச்சார். இது ரொம்ப அற்புதமாக ரெண்டு பேரும் எடுத்து சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது நான் அப்படியே நமக்கு சொக்குது. ஆக என்ன பிரமாதமாக இப்போ சொல்கிறதுலையே, இப்போ நான் சொல்கிறது கொச்சையாக சொல்கிறேன், அவர் சொல்கிறது அப்படி பிரமாதமாக சொல்கிறாரு. இவர் இந்த இங்கிலீஷ் கொட்டேஷனோடு சொல்லும்போது வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்தில் வாதாடுற மாதிரியே இருக்குது. பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றம், நம்ம காங்கிரஸில் இயக்கத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் வழக்கறிஞர்கள் தானே இருந்தாங்க. நேர் சுபாஷ் சந்திர போஸ் இது ஐஎன்ஏ வீரர்கள்லாம் வந்து இங்கே வந்துட்டாங்க. அப்போ ரெட் ஃபோர்ட்டில் கேஸ் நடக்குது. காந்தி சொன்னார், ஏ நீலாம் வக்கீல் தானே, கோட்டை போட்டு போய் வாதாடியா ஐஎன்ஏக்காக அப்படின்னு சொன்னார். ஐஎன்ஏ விடுதலை பண்ணுறதுக்காக போய் வாதாடுங்க அப்படின்னாரு நேரிட்ட காந்தி. அதனால் அவர்களுக்குள்ளே இருக்க நெருக்கம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் காந்தியை ஒரு சரியான பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க, ஒரு சரியான கோணத்தில் இந்த இருவர் வைத்திருக்கிறார்கள். எனக்கு இவர் மிஸ்டர் ராமலிங்கம் அவர்கள் தஞ்சாவூர் மட்டும் நிற்கக்கூடாது, எல்லா ஊருக்கும் போய் காந்தியை பற்றி அதிகமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த கருத்துக்களை எல்லாம் இளைஞர்கள் கேட்டால் நிச்சயமாக அவர்கள் காந்தியை நிர்மாண பணிகளில் ஈடுபடுவார்கள், அந்தந்த பகுதியிலே அமைதி காப்பார்கள். இந்த மத பேதங்கள், ஜாதி பேதங்கள், இந்த வன்முறை இதெல்லாம் இல்லாமல் குறைவதற்கு இது ஏற்பாடாக இருக்கும். அதனால் இங்கே வந்திருக்கின்றவர்கள் ஆங்காங்கு இப்படி கூட்டங்கள் போடுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுக்காக தஞ்சாவூர்லேருந்து ஒரு வந்து இன்று பேசி தண்ணி கூட குடிக்காமல் அவர் பேசினார், அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கறிஞர்கள் அவர் எதையுமே நல்லா சொல்கிறார், ஜோடனே சொல்கிறார், இதை நான் நல்லா பார்த்துக்கேன். ஒரே விஷயத்தை நான் சொன்னேன், இப்போ சப்பட்டே சொல்லுவேன், அதே மிஸ்டர் மாதிரியப்பன் தான் அதை அப்படி அப்படி இப்படி சொல்லி அது சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால் வழக்கறிஞர்களுக்கு இப்போ நல்ல இப்பொழுது ஒரு நல்ல காந்தி மாதிரி ஒரு பொக்கிஷம் அல்லல்ல குறையாது, அவ்வளோ விஷயம் இருக்குது. 100 வால்யூம் எழுதி அவர் பேசுனது எழுதுனெல்லாம் 100 வால்யூம் இன்னும் இருக்குங்கிறாங்க. அதில் வராதான் யாரும் வேலை போடுறேன் ரூபாய் எடுத்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு அற்புதமான சரக்கு காந்தியில் இருக்குது, படிக்கணும், படித்து செஞ்சு பார்க்கணும், அதுதான் இருக்குது. இப்போ கதர் வந்து இப்போ ஒன்று சொல்லி பேச சொன்னதுனால வம்பு ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த கதரை வாங்குங்க தீபாவளியில் அப்படின்னு சொல்லுவேன், அதனால் சீக்கிரம் கிளியுது அப்படிங்கிறாங்க. கிளியறதுக்கு 1000 ரூபா போட்டு வாங்குறீங்க, அது தெரியுமா உங்களுக்கு? இந்த ஜீன்ஸுன்னு இருக்குல்ல, அந்த ஜீன்ஸை இத்தாலியில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் 200-300 சைனீஸ் ஒர்க்கர்ஸ் அதில் இருக்காங்க. ஏன் அவங்கள வச்சுருக்காங்கன்னா, அந்த ஒழுங்காக வேலை செய்வாங்க, குறைஞ்ச கூலிக்கு வேலை செய்வாங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அவங்க வேலை என்னென்னா, இந்த ஜீன்ஸை போட்டு அடித்து துவைச்சி அதில் இருக்க சாயத்தை வெளுக்கு, சில இடங்களில் வெள்ளையாக இருக்கும் ஜீன்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓரத்தில் இந்த நூல் நூலாக தொங்கும்ல அப்படி கிழிச்சு விடுறது, பிறகு சில இடங்களில் ஓட்டையாகவே போட்டுவிட்ரு, அதை 1000 ரூபா கொடுத்து வாங்குறேன் நம்ம ஆளுங்க. ஏ ஃபேஷன், ஏ அது கதரை வாங்கினேன், அதில் 4-5 செட்டு வாங்கிடலாமே, இது கிழிஞ்சு போச்சுன்னா அடுத்ததை போடு. அதனால் இதெல்லாம் சால்ஜாப்பு, இது விலை அதிகங்கிறதெல்லாம் சால்ஜாப்பு. அதனால் இங்கே வந்திருக்கிறவங்க சில பேர் கதரை போடாமல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த தீபாவளிக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாங்க. காந்தி நிதி கடையில் தான் வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், எந்த கடையிலையும் வாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு